ஹரி ஓம், அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நாம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இப்ப இதுல வந்து கடந்த வகுப்புகள்ல பஞ்சகோச விவேகம், அதுல வந்து 23 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சோம். இப்ப இந்த 23வது ஸ்லோகம் என்ன சொன்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆத்மா வந்து நிரூபிக்கப்பட வேண்டிய ஒன்று கிடையாது, அது நிரூபிக்க முடியாததும் கிடையாது, அது எல்லா நிரூபணங்களுக்கும் அடிப்படை அப்படின்னு புரிய வச்சார். ஏன்னா இந்த ஆத்மா வந்து ஒருத்தர் இல்லைன்னு சொன்னாலும் இருக்கிறதுன்னு சொன்னாலும் சொல்பவன் யாரோ அவனே ஆத்மா தான். அதனால இங்க ஆத்மாவை பற்றிய தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கலாம் என்றே சொல்றார். ஏன்னா நிறைய பேர் ஆத்மாவை பத்தி ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இதுதான் உண்மை அதுதான் உண்மை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அடிப்படையில் அவங்க எல்லாம் பேசுறாங்க அப்படின்னா, கடவுள், இந்த கடவுள் உயர்ந்தது, அந்த கடவுள் தாழ்ந்தது, இவர் தான் சக்தி வாய்ந்த கடவுள், அவர் சக்தி இல்லாத கடவுள் அப்படின்ட்டு நிறைய இந்த மாதிரி அஜ்ஞானத்தினால பலரும் பலவிதமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இங்கு ஆத்மா மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிறத கடந்த ஸ்லோகத்தில் நிரூபணம் பண்ணார். அந்த ஆத்மாவின் இருப்பு வந்து விவாதத்துக்கு உட்பட்டது கிடையாது, அதை மறுக்க வேண்டுமானால் அதற்கும் அதுவே அவசியம் இருக்க வேண்டும் என்று தெளிவுபடுத்தினார். இப்ப இன்றைக்கு நம்ம 24வது ஸ்லோகம் பார்க்கலாம். சுவாசத் வந்தூனா கஸ்மை சித்து ரோசதே விப்ரமம் வினா அத்தையேவ ஸ்ருதிர்பாதம் மிருதே சாசத்துவ விதா விவாதினகா. இங்க என்ன சொல்றாரு, இந்த 24வது ஸ்லோகத்துல ஒருத்த வந்து தன்னுடைய இல்லாமையை, நான் இல்லை அப்படின்னு ஒருத்தனும் உண்மையில் ஏற்றுக்கொள்வதாக இருக்க முடியாது. ஏன்னா அவரவர்களுக்கு தெரியும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத அவங்கவங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அப்ப இந்த நிலையில மாயை இல்லாமல் அது சாத்தியம் இல்லை, விப்ரமம் அப்படிங்கிறாரு, விப்ரமம் வினா. அதனால்தான் ஆத்மா இல்லை என்று கூறுவோரின் வார்த்தைகளை ஸ்ருதி மறுக்கிறது என்று இந்த இடத்துல பேசுறாரு. அதாவது கடவுள் இல்லை, ஆத்மா இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, அவர்களுடைய வார்த்தைகளை வந்து வேதம் மறுக்கிறது. ஏன்னா கடவுள் இல்லை ஆத்மா இல்லைன்னு சொல்றவன் தன்னை தெரிஞ்சு கொள்ளாம சொல்லிட்டு இருக்கிறான். தன்னை தெரிந்தவனுக்கு நான் இருக்கிறேன்ங்கிற தன்னுணர்வு, தன் இருப்பு உணரப்பட்டு விட்டால் அவனுக்கு இருப்பில் இருந்து விலகவே முடியாது, இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையில் வந்து நீக்கவே முடியாது. ஆகவே அவன் அப்படி தப்பாக கடவுள் இல்லை ஆத்மா இல்லை என்று சொல்வது வந்து மாயை இல்லாமல் அது சாத்தியம் இல்லை அப்படின்னு புரிய வைக்கிறாரு. அதாவது விப்ரமம்னா இங்க வந்து மாயை தான், அவனுல வந்து அஜ்ஞானத்தினால ஒரு மாயின் மயக்கத்தினால இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை பார்க்கலாம். அப்ப நம்ம இந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் விரிவா ஆராய்ந்து பார்க்கும்போது, இங்க நான் இல்லை என்று சொல்வதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நான் இருக்கிறேன்ங்கிறது தெரியும், அதை நான் இருக்கிறேன் என்று அனுபவித்துக் கொண்டும் இருக்கிறார்கள். இது அவர்களுடைய நேரடி அனுபவம். அப்ப நான் இல்லை என்று ஒருத்தர் சொல்வானாகையில் அவனுக்கு புரிதலில் தான் தவறு, அவன் புரிந்து கொண்டிருக்கிற விஷயத்தில் தான் தவறு. அப்ப நான் இல்லை என்று சொல்லுவது தன்னையே மறுக்கும் நிலைக்கு அவனை தள்ளிவிடும். அப்ப அதனால உபனிஷத்துக்கள் இந்த அசத்துவ வார்த்தையை, அசத்துவ வாதத்தை முற்றிலுமாக நிராகரிக்கின்றது என்று நாம் இங்க பார்க்கிறோம். அதை சொல்லுது இங்க அசத்துவ நிராகரணம் அப்படின்ட்டு இங்க வேதாந்தம் பேசுது. ஏன் வேதாந்தம் வந்து இப்படி பேசுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே அதான் சொன்னேன், ஆதிசங்கரர் வந்து இந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டு வரும்போதே அவரை மாயாவாதி அது இதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த காலத்துல இது ரொம்பவே போயிட்டு இருந்தது. வேத மறுப்பாளர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, அதுல புத்த மதமும் ஒண்ணு. அப்ப புத்த மதம் வந்து வேதத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்ப புத்த மதம் என்ன பண்ணது, சூன்யவாதத்தை முன்னிறுத்தது. புத்த மதம் சொல்ற விஷயம் என்னன்னா, இங்கு சூன்யம் ஒன்றும் இல்லை, ஆத்மாவெல்லாம் கிடையாது, அங்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சூன்யவாதம் சொல்றத இங்க நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் வந்து இந்த அத்வைத வேதாந்தத்தின் வழியில் வருகிறவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்ப அவர்களுக்கான ஒரு விளக்கம் கொடுக்கணும் இல்லையா, அந்த விளக்கங்கள் வந்து அந்த காலத்துல கொடுத்துருக்காங்க. அதுலதான் இந்த மாதிரி எல்லாம் பதில்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை ஒப்பீடு செய்து நம்ம பார்க்கிறோம். அவர்களும் அதை எல்லா வகையிலையும் புரிய வைக்கிறாங்க. அதை உபனிஷத்தினுடைய வார்த்தைகள் எடுத்து கூட எப்படி புரிய வைக்கிறாங்கன்னா, சதேவ சோமிய இதமக்ர ஆசித், அதாவது முதலில் இருந்தது சத்து மாத்திரமே அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து உபனிஷத்துல வருதுப்பா. அதனால இங்க இருப்பு மாத்திரமே இருக்கிறது, அது இருக்கிறது இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்கு உனக்கு அறிவு இருக்கணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் தேவையே இல்லைங்கிறாரு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த அஜ்ஞானம் இருக்குது இல்லையா, அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும் அதை தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ அஜ்ஞானத்திலிருந்து நான் அந்த தூய அறிவு அப்படிங்கிறத யார் விசாரித்து பார்த்து விடை காண முடியும் அப்படின்னா, மனிதன் தானே, வேற எந்த ஜீவராசிக்கும் இந்த ஆராய்ச்சி தேவையும் இல்லை. ஏன்னா இங்க அப்டு வந்து மிருகம் வரைக்கும் எந்த ஜீவராசிகளுக்கும் கடவுளும் கிடையாது, சாஸ்திரமும் கிடையாது, அதுங்க வாழ்க்கையை அது வாழுது, அவ்வளவுதான். இப்போ ஒரு நாயோ பன்னியோ மாடோ போய் ஏதாவது கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றான்ட்டு போகுமா, இல்லை ஏதாவது கடவுள் இருக்குன்னு உருவ வழிபாடை விரும்புமா, அதுங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு பகுத்தறிவுங்கிறது கிடையாது. ஆனா மனிதனாக வந்த நம்ம இடத்துல தான் அந்த நல்லது கெட்டது பகுத்தறிகிற பகுத்தறிவு பரிமாணம் வந்ததை வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு ஆர்குமெண்ட்டும் நம்ம இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. இது நல்லது இது கெட்டது, இது சரி இது தவறு அப்படின்னு பிடிவாதம் பண்ற குணம் நம்ம இடத்துல மேலோங்கிறது. காரணம் என்னன்னா, அந்த நான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம், அந்த ஈகோ, அது என்ன பண்ணுது, நம்மையும் தாண்டி மனித உடலையும் தாண்டி இந்த மாதிரி உருவங்கள்ல சிக்குது. அப்ப உருவங்கள்ல சிக்கும் போது இதுதான் உயர்ந்தது இது தாழ்ந்தது அப்படின்ற விக்கிரக வழிபாடுல வரக்கூடிய பிரச்சனை, அப்புறம் மற்ற போலி விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு அதுல போய் மூழ்கி போற பிரச்சனை, இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல மனிதர்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. மூட நம்பிக்கைகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், இது மாதிரி நிறைய உருவாக்கி வச்சுட்டாங்க. அது எல்லா காலத்துலயும் இருக்கும். இந்த காலத்துல நம்ம அதிகமா இருக்கும்னு நம்ம பாக்குறோம். இன்றைக்கு வந்து மூட நம்பிக்கைகளை நம்ம நிறைய பாக்குறோம், கோயில்கள்லயும் நிறைய இடங்கள்லயும் பாக்குறது. ஒரு சட்டன் லிமிட் இருக்கு, இங்க கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கு. ஆனா அந்த காலத்துல வந்து அது எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடன்கட்டை ஏறுவது வரைக்கும் இருந்தது அந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம். அதாவது கணவன் இறந்த பிறகு மனைவியை கூடவே சேர்ந்து சாகணும், அப்ப இது மாதிரி எல்லாம் உடன்கட்டை ஏற அளவுக்கு மூட நம்பிக்கைகளை ஒரு காலத்துல மனிதர்கள் வச்சிருந்தாங்க அப்படின்னா, இப்ப அதை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு கொஞ்சம் நாகரிகம் வளர்ந்தது புரிதல் வருது. ஆனாலும் பாமர மக்களிடத்துல இன்னும் பரிதவிப்பு இருக்கு. அதாவது எதை தின்னா பித்தன் தெளியும் அப்படிங்கிற மாதிரி, இந்த கோயிலுக்கு போனால் நல்லது நடக்குமா, அந்த ஜோசியரை பார்த்தா நல்லது நடக்குமா அப்படின்ட்டு ஜோசியரையும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க, கோயிலும் மாற்றி மாற்றி போயிட்டு இருப்பாங்க. ஒருத்தனும் தன்னை அறிய தயாராக இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது மாதிரி மக்கள்கள் தான் இன்றைக்கு மெஜாரிட்டியாக இருக்காங்க. அப்போ அது என்ன காரணம்னா, அந்த பரிமாணத்துக்குள்ளே அவங்க பயணம் பண்ண தயாராக இல்லை. அதாவது அறிவு பரிமாணத்தில் மனிதன் அப்படிங்கிற மகத்தான ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து மனித பிறவியினுடைய மகத்துவமே வந்து பகுத்தறிவுங்கிறத கண்டுபிடிச்சி அதுல நல்லது எது கெட்டது எதுன்னு விசாரித்து பார்த்து அதுல விவேகத்தினால விழித்து கொண்டவனுக்கு நித்திய அனித்திய வஸ்து விவேகம் வந்து, அப்புறம் அங்கே இருப்பது இருப்பு மாத்திரமே அப்படின்னா அது எவ்வளவு ப்ராசஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் யாருக்கும் பொறுமையும் இல்லை, வாழ்க்கை சூழல் இன்னைக்கு பொறுமையும் இல்லை, புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியும் இல்லை. அப்படிதான் இன்றைய மனிதர்களுடைய மனோபாவத்தை நம்ம பார்க்கிறோம். அதை வந்து மகான்கள் அன்றைய காலத்திலேயே சொல்றாங்க, இது மாதிரி எல்லாரும் இப்படிதான் ஒவ்வொன்றும் பிடிச்சிக்கிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு கூட்டம் வந்து கடவுளே இல்லைன்னு சொல்லுது, ஆத்மாவே இல்லை சூன்யம்னு சொல்லுது, அதனால நாங்க வந்து அந்த அசத்துவ நிராகரணம் சூன்யவாதத்தை நிராகரணம் செய்கிறோம், நாம் நிரூபிக்கிறோம், நாங்க நிரூபிக்கிறத நீங்க கேட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் நிரூபிச்சு காட்டுறோங்கிறாங்க. அதை நிரூபிக்கிற அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு அறிவு பத்தாதனால அவன் அதை தயாரா இல்லைன்ட்டு ஒதுங்கி போயிடுவான் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். ஏன்னா இங்க ஆல்ரெடி வேதம் அதான சொல்லிட்டு இருக்கு, இங்க இருப்பு மாத்திரமே இருக்கிறது, பிரம்மம் மட்டுமே சத்தியம், ஜகத் மித்யா அப்படிங்கிற வார்த்தை மகா வாக்கியங்களை எடுத்து உபதேசம் படுத்து. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை கேட்கிறவன் மனிதன் தான் கேட்க முடியும், ஒரு மிருகம் கேட்காது. தத்துவமசி அப்படின்னு ஒரு வாக்கியத்தை வந்து குரு சொல்றாருன்னா அது ஒரு நாயோ மாடோ கேட்டு ஏதோ தத்துவமசின்னு சொல்றாங்கன்ட்டு தன்னை பற்றி ஆராய்ந்து பார்க்காது. ஆனா மனிதன் தான் என்ன இந்த மாதிரி வேதம் சொல்லுதே தத்துவமசின்னு ஒரு மகா வாக்கியம், நான் அதுவா தான் இருக்கிறேன்னா எப்படி நான் அதுவா இருக்கிறேன் அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அந்த பகுத்தறிவு பரிமாணத்தை பயன்படுத்த தெரிந்தவன் மனிதன். அப்ப அவனுக்கு தான் இந்த வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அவனுக்கு தான் சாஸ்திரங்கள் வந்திருக்கிறது. அப்ப அதை நம்ம படிச்சு தெளிவாகி சந்தேகம் தெளிந்து நம்ம வந்த வேலையை முடிக்கிறத விட்டுட்டு சந்தேகத்தோடவே வாழ்க்கையை முடிக்கிறதுனால தான் பிறவி சக்கரம் சுழல்கிறது. அப்ப இந்த ஸ்லோகம் என்ன பண்ணுதுன்னா, அனைத்து சந்தேகங்களையும் முற்றிலுமாக முறியடிக்கிறது என்று பார்க்கிறோம். மேலும் நீ இல்லை என்று ஆக முடியாது, நீ எப்போதும் இருக்கின்ற சத்து மாத்திரமே அப்படிங்கிறத ஆணித்தரமா நிரூபிக்குது. அதை வந்து நம்ம இந்த ஸ்லோகத்தின் அடிப்படையில தியானமா எடுத்துக்கிட்டா கூட சதா நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்ற என்னுடைய சுயம் புராண உண்மையை உணர்ந்து கொண்டே இருக்கலாம். அதை யாராலும் மறுக்க முடியாது. அதை கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தரும் நான் இருக்கிறேன் என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அப்ப இந்த 24வது ஸ்லோகம் என்ன சொல்லுது? நான் இல்லை என்று யாராலும் உண்மையில் ஏற்க முடியாது. அதனால் ஆத்மா நிச்சயமாக உள்ளது என்று நிரூபிக்குது. அடுத்தது 25. அசத் பிரம்மேதி சேத்வேத் ஸ்வயமேவ பவேதசன் அதோ அஸ்ய மாபூத் வேத்தியத்துவம் ஸ்வசத்வந்து அப்யுபேயதாம். இதுல என்ன சொல்றாருன்னா, யாராவது பிரம்மம் இல்லை என்று தெரிந்து கொண்டேன் என்று கூறினால் அவன் தானே இல்லாதவன் ஆகிவிடுவான். ஆகவே பிரம்மத்தை ஒரு அறியப்பட வேண்டிய பொருளாக நினைத்து கொள்ளக்கூடாது. ஏன்னா இவன் தேடி பார்க்கறான், கடவுளே கிடைக்கல, அப்ப கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதன் இருப்பை, அதனுடைய சத்து ஸ்வரூபத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த நிலையை வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னா அவன் அதுக்கான முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சி தான் அவனுக்கு வந்து அதை காட்டி கொடுக்கும். அதனால பார்க்காம தெரிஞ்சிக்காம எனக்கு கண்டுபிடிக்க முடியல அதனால கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அவன் கற்பனை பண்ணிட்டு இருக்கிற கடவுள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அது வரவே மாட்டார் இல்லையா? நாம தானே சொல்றோம், இப்ப கடவுள் அப்படிங்கிற ஒருவர் இருந்தால் அவரை காண வேண்டும் சுவாமி விவேகானந்தர் சொன்னாருன்ட்டு நான் கடந்த முறை கூட பேசினேன். கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவரை காண வேண்டும், இல்லாவிட்டால் அந்த கடவுள் இல்லாமல் இருப்பதே மேலுன்னு சுவாமி விவேகானந்தர் சொன்னாருங்களே, அப்ப கடவுள்லாம் பார்க்கக்கூடியவரா தான் இருக்காருன்னு அவர் பார்த்துட்டு சொல்றாரா? அப்ப அவர் பார்க்கும்போது நம்மளால ஏன் பார்க்க முடியல அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா நம்ம எப்படி அதை பார்க்கறது? அவர் எப்படி பார்த்தாரு? அப்ப அவர்கிட்டயே தானே கேள்வி கேட்டு பதில் பெறணும். இப்ப கடவுளை பார்த்தவங்ககிட்ட தான் கடவுளை தெரிஞ்சுக்க முடியுமே தவிர பார்க்காதவங்ககிட்ட போய் கடவுளை காட்டி கொடுனா அவன் எப்படி காட்டி கொடுப்பான்? அப்போ ரிஷிகள் கடவுளை பார்த்திருக்கிறார்கள். அப்ப அவர்கள் சொல்றாங்க, நான் கடவுளை பார்த்திருக்கிறேன் அப்படி. அப்ப என்னப்பா கடவுள் அப்படின்னா, கடவுள்னா ஃபர்ஸ்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கோ, அது நீதான் தத்துவமசி அப்படின்னு அப்புறமேட்டு புரிய வைக்கிறாங்க. அப்ப அது மாதிரி சுவாமி விவேகானந்தரும் இங்க கடவுள் என்ற ஒருவர் இருந்தால் அவரை காண வேண்டும் சொன்னது நாம கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிற உருவ வழிபாடு கடவுள் கிடையாது. ஏதோ சிவபெருமானையே நம்ம டெய்லி போய் கோயிலில் வணங்கிட்டு சிவலிங்கத்தையே வணங்கிட்டு வந்துட்டு அது மாதிரி ஒரு லிங்கம் நம்ம கண்ணு முன்னாடி தோன்றுமான்னா எப்படி தோன்றும்? கோயிலில் போய் வேணா பார்க்கலாம். அல்லது சிவபெருமானுடைய வடிவத்தை நம்ம ஒரு போட்டோவில் வரைஞ்சி வச்சுக்கிட்டு அது மாதிரியே வரணும்னா எப்படி வருவார்? சிவபெருமானுடைய வடிவத்தை வரைஞ்சவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வரைஞ்சி வச்சிருக்கான். ஒருத்தன் எம்ஜிஆரையே வந்து சிவபெருமான் மாதிரி மாற்றி வச்சிருக்கான். அப்போ எம்ஜிஆரே சிவபெருமான் மாதிரி இருக்காருங்கிறதுக்காக எம்ஜிஆரே சிவபெருமான் மாதிரி வருவார்னு உட்காந்துட்டு இருந்தால் நடக்குமா? அப்ப இது மாதிரி மனதுல வந்து உருவத்தை நாமளா உருவாக்கி வச்சுக்கிட்டு இப்படிதான் சிவபெருமான் அப்படின்னு மைண்ட்ல போயிட்டு கற்பனை பண்ணிட்டு இருந்தா அந்த மாதிரி கடவுள் என்னைக்கு வருவார்? என்னைக்குமே வரமாட்டார். அப்ப அதனால இங்க நம்ம புரிஞ்சுக்கணும், கடவுள்னா யாரு? அது ஒரு உணர்வு, அவ்வளவுதான், உணர்வு தளம். அந்த உணர்வுல நான் இருக்கிறேங்கிற தன்னுணர்வை ஒருத்தன் உணர்ந்தா அவன் தான் கடவுள் ஆகிறான். அப்ப அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. நீ உன்னை உணர்ந்து கொள், அதுவே நீ அப்படின்னு சொல்ல வரும் தத்துவமசி அப்படின்னு மகா வாக்கியத்துல உபதேசம் பண்ணுது. அப்ப இதுதான் நமக்கு புரியணும். ஏன்னா இந்த புரிதலுக்காக தான் மனித பிறவி. வேற எந்த ஜீவராசிகளுக்காவது இதை புரிய வைக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்ப அந்த அடிப்படையில இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் பேசுது. அப்ப அதன் இருப்பை, அதன் சத் ஸ்வரூபத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட்டு வேற தேவையில்லாத விவாதங்களுக்குள்ள போகக்கூடாது. அப்ப ஒருத்தர் சொல்றான்னா, அசத் பிரம்மா அப்படிங்கிற வார்த்தையை ஒருத்தர் யூஸ் பண்றான் அப்படின்னா பிரம்மம் இல்லை என்பது அவனுக்கு புரியலங்கிறதுக்காக அவன் இல்லை என்று சொல்லக்கூடாது இல்லையா? அது தேவையில்லாத தர்க்கமா மாறும். அப்ப அந்த தர்க்கம் எல்லாம் அந்த காலத்துல இருந்து நடந்திருக்கு, இந்த காலத்துலயும் நடக்குது, அந்த காலத்துல அதிகமாகவும் இருந்திருக்கு. இந்த காலத்துல இருக்கிறவனும் அதே மாதிரிதான், கடவுள் இல்லை, கடவுளை கும்பிடுவனவன் எல்லாம் காட்டு மிராண்டி அப்படின்னு இந்த காலத்துலயும் சொல்றான்ல. அப்ப இந்த காலத்துல கடவுள் இல்லை, கடவுளை கும்பிடுபவன் காட்டு மிராண்டின்னு சொன்னா அவன் எந்த கடவுளை சொல்றான், எந்த கடவுளை கும்பிடுறவன் காட்டு மிராண்டின்னு சொல்றான்ட்டு நாமளும் விசாரணை பண்ணி பார்க்கணும். நாம எந்த கடவுளை வணங்குறோம், எந்த கடவுள் உண்மையிலேயே அப்படி இருக்காருங்கிறத நாமளும் விசாரணை பண்ணி பார்க்கணும். அப்ப இது எல்லாம் நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சு அதுக்கான ஒரு தெளிவு வரணும் இல்லை? அப்பத்தானே இவன் சொல்றது சரியா, அவன் சொல்றது சரியா அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும். ஒட்டுமொத்தமா இப்ப நான் கடவுள் வழிபாடு செய்யறேன், எனக்கு முருகப்பெருமான் தான் கடவுள் நான் கும்பிட்டுட்டு இருக்கேன். ஒருத்தன் வந்து கடவுள் இல்லை, கடவுளை கும்பிடுவன் காட்டு மிராண்டின்னு சொல்லிட்டான், அது எப்படி நான் முருகனை கும்பிடுறவனை காட்டு மிராண்டின்னு சொல்லலாம் அப்படின்னு அவங்ககிட்ட சண்டைக்கு போனான். அவன் எந்த கடவுளை கும்பிடுறவன் காட்டு மிராண்டின்னு சொன்னான் அப்படிங்கிறதையும் நம்ம கேட்கணும். அப்போ இது மாதிரி எல்லாமே விசாரணை பண்ணி விவேகத்தால நம்ம விசாரித்து பார்த்து முருகன் தான் கடவுளா, விநாயகர் தான் கடவுளா அப்படிங்கிறது நாமளும் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கத்தை கொடுக்கும்போது அது சரியா இருக்கும். ஆனா இவனும் ஒரு அறகுறை, அவனும் ஒரு அறகுறைன்னா ரெண்டு அறகுறைகளும் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுட்டு இருந்தா அந்த தர்க்கம் என்னைக்கு முடியும்? என்றைக்கும் முடியாது. அதனாலதான் அது காலகாலமா தொடருது, இப்பவும் தொடரும், இனிமேல் வர்ற காலத்திலையும் தொடரும். ஏன்னா அஜ்ஞானிகள் இருக்கின்ற வரைக்கும் இதுதான் அல்வா சாப்பிட்ற மாதிரி. அப்ப இது மாதிரி விஷயங்களை கேட்டுக்கிட்டு பொழுது போய்கிட்டு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கலாம். ஆனா உண்மையா தேடுறவன் இந்த விஷயத்த இந்த மாதிரி விதண்டாவாதத்துக்குள்ள விவாதத்துக்குள்ள போகாம இதை யார் சொல்றா அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்கும்போது இது பண்டைய ரிஷிகளினுடைய வார்த்தைகள் தான் உண்மையாக இருக்க முடியும். ரெண்டாவது அவர்கள் அனுபவித்து சொல்கிறார்கள், அனுபவத்துல பேசுறாங்க, ஏதோ கற்பனையில பேசுறதில்ல, கண்டபடி உளர்றதில்ல, நிரூபணம் பண்றாங்க. அப்ப நம்ம பிரமாணமா வேத சாஸ்திரத்தை எடுத்துக்கிறோம். ஏன்னா உண்மையா கடவுளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன் வேதம் தான் பிரமாணம், வேற எதையும் பிரமாணமா எடுத்துக்க முடியாது. ஏன்னா வேற யாருக்கிட்ட இருந்து நீங்க இந்த கருத்தை எடுத்துக்க முடியும்? வேற யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் யாருங்க கடவுள்னு கேட்டா அவன் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற கடவுளை கடவுள் தான் காட்டி கொடுப்பான். அவனுக்கு குலதெய்வம் காளியம்மனா இருக்கும், அவன்கிட்ட போய் கடவுள் யாருன்னு கேட்டா எங்க காளியாத்தா தான் கடவுள் அப்படின்னு அவன் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுதான் கடவுள் நம்ம முடிவு பண்ணிட முடியுமானா? அப்படி முடிவு பண்ண முடியாது. அப்ப அதனால யார் கடவுள் அப்படிங்கிறத கேள்வி கேட்கிறவன் வேதத்தை விசாரணை பண்ணி பார்த்தா கடைசியில நான் கடவுள் அப்படின்னு புரிஞ்சுக்குவான். அப்ப நான் தான் இங்க கடவுள், எந்த அடிப்படையில நான் கடவுள், இந்த உடலா மனமா புத்தியா அப்படின்னு அடுத்த முறை இன்னும் ஆழமா விசாரித்து பார்த்தா உணர்வின் அடிப்படையில நீ கடவுளப்பா. இங்க ஏன்னா உணர்வு மட்டும்தான் இருக்கு, பிரஜானம் பிரம்மா, பிரஜை மட்டும் இருக்கிறது, அது எல்லா ஊடகத்திலையும் ஊடுருவுது. அப்ப அதன் அடிப்படையில எந்த ஊடகம் பிரகாசிக்குதோ அது தன்னை உணர்கிறதுங்கிற அடிப்படையில மனித பரிமாணம் வந்திருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய உபதேசம் என்னன்னா, ஆத்மா என்பது ஒரு பொருள் கிடையாது, அதனால் அதை அறியப்பட வேண்டியது என்று வெளியே தேடிக்கொண்டிருக்க கூடாது. ஸ்வசத்துவம் அப்யுபேயதாம் அப்படிங்கிறாரு, அதன் இருப்பு நிச்சயம், அதை நேரடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்வயம் பிரமாணம் மற்றும் அநிராகரணியம்ங்கிறாரு, ஆத்மா ஒருபோதும் நிராகரிக்க முடியாதது. அப்ப பிரம்மம் இல்லை என்று சொல்வதே சாத்தியமில்லை, அதன் இருப்பு தன்னால் தானே நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த 25வது ஸ்லோகம் உறுதி செய்கிறது. அடுத்தது 26, கீத்ருப் தர்ஹிதி சேத் பிரிசேத் ஈத்ருப்தா நாஸ்தி தத்ரஹி யதனி த்ருக் அசாத்ருக் தத் ஸ்வரூபம் வினிச்சினு. இது என்ன சொல்லுதுன்னா, அப்படியானால் அது எப்படி இருக்கிறது என்று ஒருவர் கேட்டால் அதற்கு அது இப்படித்தான் இருக்கிறது என்று யாராலும் சொல்ல முடியாது. அதாவது இது போல என்றும் இல்லை, அது போல என்றும் இல்லை, அதுவே அதன் உண்மையான ஸ்வரூபம் என்று தெளிவாக அறிந்து கொள் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல மீண்டும் அந்த ஆத்மாவை நிரூபணம் செய்கிறார். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து, சரி எனக்கு ஆத்மா தெரியல, கடவுள் இல்லை, கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவனுக்கு கடவுள் இருக்காருன்னு சொல்லி ஒரு ஐடியா வருதுன்னா, சரி அப்ப அது எப்படி இருக்கு கடவுள் நீ காட்ட அப்படின்னு ஒருத்த கேள்வி கேட்டு வரான் அப்படின்னா, அவங்க கிட்ட வந்து கடவுள் இப்படித்தான் இருக்கிறாருன்னு எதை காட்டி கொடுப்பீங்க? அவன் உணர வேண்டிய விஷயம், அதாவது உணர்வதற்கு பதிலாக உருவத்துல காட்டி கொடுத்தா அது உண்மை கிடையாது, அது அழிந்து போறது கடவுள் ஆகி விடுமா? உருவத்துல ஒரு கடவுளை காட்டி கொடுக்கணும், பாருங்க இந்த சிவலிங்கம் தாங்க கடவுள் அப்படின்ட்டா அந்த சிவலிங்கத்தையே அவன் கடவுளை வச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு நாள் வெள்ளம் வரும்போது அந்த சிவலிங்கம் மூழ்கி போகுது, அழிஞ்சு போகுது, இல்லை பூகம்பம் வரும்போது மண்ணுக்குள்ள போயிடுது, இல்லை எவனாவது ஒருத்த வெடி வச்சுட்டானா தூள் தூளா செதறி போகுது, எப்படியோ மொத்தத்தில் சிவலிங்கம் டேமேஜ் ஆயிடுது. அப்போ அது எப்படியா கடவுளா இருக்க முடியும்? கடவுள்னா அழியாதவராகத்தான் இருக்க முடியும், என் கண்ணெதிரிலே அழியக்கூடிய ஒரு விஷயம் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? அப்போ அது கடவுள் இல்லை. அப்படியானால் அது எப்படித்தான் இருக்கிறது அப்படின்னு ஒருத்த கேள்வி கேட்டாங்கன்னா, அதற்கு அது இப்படித்தான் இருக்கிறது என்று நீங்க எதை பிரமாணமா வைத்து சொல்ல முடியும்? அது உங்களுக்குள்ள தெளிவு நடந்தால்தான் புரிய முடியும். ஏன்னா இது வந்து உணர்வு பரிமாணத்துல வர்றதுனால, கடவுள் என்பவர் தன்னை தான் உணர்கின்ற உயர் பரிமாண உணர்வு பிரஜையா இருக்கிறதுனால, ஆங்கிலத்துல சொல்றதா இருந்தா கான்சியஸ்னஸா இருக்கிறதுனால, அந்த கான்சியஸ்னஸ் யாரு உணர முடியும்? ஒரு உயிர் பரிமாணத்துக்குள்ள வந்திருக்கிற ஒரு உடல் மனிதன் அவன் தான் அதை விசாரம் பண்ணி பார்த்து விவேகத்தினால உணர முடியும். வேற எந்த ஜீவராசிகளுக்கும் கடவுள் தேவையும் இல்லை, ஏன்னா தன்னை தெரிந்து கொள்ள ஆசை இல்லை அந்த ஜீவராசிகளுக்கு. நான் சிங்கமா, நான் புலியா, நான் பன்னியான்னு எந்த மிருகமாவது என்னைக்காவது தன்னை ஆராய்ந்து பார்க்குமா? அல்லது எந்த பறவையாவது பூச்சிகளாவது நான் இப்படிப்பட்டவன் இன்னார் அப்படின்னு ஆராய்ந்து பார்க்காது. மனிதன் மட்டும்தான் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறான், அவன் மனிதன் மட்டுமல்ல, இது புழு, இது பூச்சி, இது பறவை, இது மிருகம் என்று மற்ற ஜீவராசிகளையும் பகுத்து பிரித்து பார்த்து தன்னை மனிதன் என்றும் பிரித்து பார்த்து புரிந்து கொண்ட பகுத்தறிவு பரிமாணத்தினுடைய அடுத்த படிநிலை என்ன ஆயிடுது, மனிதனிலேயே பேதமைகள் வந்துருச்சு. இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் கீழ் ஜாதி, நான் மேல் ஜாதிங்கிற அளவுக்கு மனிதனுடைய இந்த பரிணாமம் வந்து இப்படி போயிருக்கு. அதாவது பகுத்தறிவுங்கிறது ஒரு பாசிட்டிவா மட்டும் போல, அது நெகட்டிவாவும் போயிருக்கிறத நம்ம நடைமுறையில பாக்குறோம். இப்ப மிருகத்துக்குள்ள ஏதாவது கீழ் ஜாதி மேல் ஜாதி இருக்கா? பன்னியும் ஒரு நாயும் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா இந்த நாய் வந்து இதெல்லாம் நாங்க உயர்ந்த ஜாதிங்க, அதெல்லாம் கீழ் ஜாதிங்க நாய் சொல்லாதான். அந்த ஜாதிகளையும் மனுஷன் தான் உருவாக்கி வச்சிருக்கான். நாய்கள்ல கூட பாத்தீங்கன்னா ஜாதி, அது மனுஷன் தான் உருவாக்கி இருக்கிறான். இந்த நாய் ரகம் வாங்கினீங்கன்னா இது கொஞ்சம் விலை ஜாஸ்தி, அந்த நாய் ரகம் வாங்கினீங்கன்னா அது கொஞ்சம் விலை கம்மி. அப்போ இந்த நாய்கள்ல இது வந்து கொஞ்சம் ஹைபிரிட்டுங்க, அது வந்து ஒரு சாதா டைப்புங்க, இது நாட்டு நாய்ங்க. அப்போ இந்தந்த நாய் இந்தந்த ரேட்ல இருக்குங்க, இந்த நாய் 5000 ரூபாய்க்கு கிடைக்கும், இந்த நாய் 50000த்துக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம தரம் பிரிச்சு அந்த நாய்க்கு கூட வந்து அவன் வேல்யூ வச்சிருக்கான். அது மனுஷன் தான் பண்ணியிருக்கான். ஆனா நாய்களுக்குள்ள நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது ஒருபோதும் நினைக்காது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கான்செப்டே அந்த நாய்களுக்கு கிடையாது. என்ன ஏன் கிடையாதுன்னா, அது நம்மள மாதிரிலாம் பகுத்தறிந்து பார்க்காது. அப்ப நம்ம இடத்துல இருக்கிற ஒரு சிறப்பான அறிவு பகுத்தறிவு என்ன பண்ணுதுன்னா, நன்மையையும் செய்யுது தீமையையும் செய்யுது இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட இரு பரிமாணங்கள்ல இருக்கிற இந்த புத்தி சக்தி என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி விதண்டாவாதங்களை பேச வைக்குது, மக்களிடத்துல வந்து தேவையில்லாத கேள்விகளை கேட்க வைக்குது. அப்போ அதனால ஒருத்தன் அது எப்படிதான் இருக்குது அப்படின்னு கேட்டா, அதுக்கு குரு ரிஷி என்ன சொல்றாருன்னா, அது எப்படி இருக்கிறது என்று ஒருவர் கேட்டால் அதற்கு அது இப்படித்தான் என்று யாராலும் சொல்லவே முடியாது. அது இது போலத்தான் அது போலத்தான் என்று குறிப்பிட்டு காட்டுவதற்கு அது தனக்கு வேறாக இருந்தால்தானே குறிப்பிட்டு காட்ட முடியும். ஆகவே அதை உன்னுள் நீ உணர வேண்டிய விஷயமப்பாங்கிறாரு இங்க குரு. அப்போ அப்படிதான் நாமளும் கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேடும் போது அது கடைசியில நான் தான் நமக்குள்ள உணர்ந்தால் போதும், அதுதான் நம்முடைய தெய்வீகத்தன்மை. அதாவது மனிதனும் தெய்வமாகலாம் அப்படிங்கிறது தன்னுள் தான் உணர்கின்ற நிலையில தன்னுடைய தெய்வீகத்தன்மை தெரியும். உணராத வரைக்கும் நம்முடைய அஜ்ஞானம் என்ன பண்ணும், தன்னை மனிதன் என்ற நிலையிலேயே வைத்திருக்கும். அப்புறம் மனிதன்கிற மனோபாவம் மட்டும் இல்லை, அதுலயும் எவ்வளவு பிரிவினைகள் வச்சிருக்கிறோம், ஜாதி மதம் கலாச்சாரம் அப்புறம் கல்வி அப்படி பதவி பட்டம் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் போட்டு தானே நாம உள்ள சிக்கிக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த மாதிரி சிக்கல்கள்ல இருந்து விடுபடுவதற்கு தான் விவேகம் தேவைப்படுதுன்னு இதே சாஸ்திரம் சொல்லுது. பகுத்தறிவுங்கிறது வந்து நல்லது கெட்டதை பிரிச்சு பார்க்கிற பகுத்தறிவுல கெட்டதை விட்டுட வேண்டும் என்று சொல்லுது. ஆனா கெட்டதை விடாம கெட்டதையே பகுத்தறிந்து பார்த்து கொண்டிருக்கிற பலரும் இருக்கத்தானே செய்கிறார்கள். அப்ப அவர்கள் எப்படி மேல்நிலைக்கு வருவார்கள் என்றால், வர முடியாதுங்கிறத சொல்லுது. அப்ப இந்த ஸ்லோகம் இதை தான் சொல்ல வருது. அதாவது ஆத்மா இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது, அதை இப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு எல்லாம் யாராலையும் காட்டி கொடுக்கவே முடியாது. ஏன்னால் அதற்கு ஒரு ஒப்புமை கிடையாது. வேற ஒரு பொருளோட கம்பேர் பண்ணி இப்படி இருக்கிறது தான் ஆத்மா அப்படின்னு சொல்லவும் முடியாது. அப்ப அத அனித்ருக் அதாத்ருக்குங்கிறாரு. அதாவது வார்த்தை இது அல்ல அது அல்ல அப்படிங்கிறத சான்ஸ்கிரிட்ல சொல்றாரு, அனித்ருக் அதாத்ருக். அப்ப இந்த இடத்துல என்னன்னா, இது வந்து நேத்தி நேத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த அறிதலின் உச்சம், அது இல்லை அது இல்லைங்கிறதுல உறுதிப்படுத்துறாரு. அப்ப அந்த உறுதி தான் நமக்கு உண்மையில் எது இருக்கிறது, இல்லை இல்லை என்று எல்லாவற்றையும் நீக்கினா அப்ப இருப்பது எது அப்படிங்கிற ஒரு கேள்வியை உண்டு பண்ணா, இதையெல்லாம் அறியும் அறிவு எதுவோ அதுவே இருக்கிறது, அது இருப்பதினால்தான் நீங்க எல்லாம் அறியப்படுகிறது. அப்ப அதுதான் இருப்பு. அப்ப அதுதான் லட்சண மூலபோதம் அப்படிங்கிறார். அப்ப அதை பற்றி இங்கு யாராலும் நேரடி வர்ணனை கொடுக்க முடியாது, அது அவரவர்கள் உணரக்கூடிய ஒரு முக்கிய விஷயம் அப்படிங்கிறத வேதம் நிரூபணம் செய்து அதை நேத்தி நேத்தி தத்துவத்தின் மூலமாக நீக்கியும் நிரூபணம் செய்கிறது. மேலும் கேன உபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா, யஸ்யா மதம் தஸ்ய மதம்ங்கிறது, இது அறிந்தவன் அதை ஒரு பொருளாக அறியவில்லை அப்படிங்குது. அதாவது ஆத்மாவே ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அதை கண்டிப்பாக தனக்கு வேறாக ஒரு பொருளாக தெரிந்து கொள்ளவில்லை. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், பிரம்ம ஞானிகள் பிரம்மனிஷ்டர்கள் எல்லாம் கடவுளை பார்த்துட்டேன்றார்கள் இல்லையா. இப்ப விவேகானந்தர் சொன்னார் இல்லையா, கடவுள் நான் பார்த்துட்டேன், கடவுள் ஒன்று இருந்தால் அவரை காண வேண்டும்னு. அதே விவேகானந்தர் எப்படி பார்த்தார் அப்படின்னா, யஸ்யா மதம் தஸ்ய மதம் அப்படின்னா என்ன, அதை அறிந்தவன் அதை ஒரு பொருளாக அறியவில்லை, தன்னை தன்னுள் உணர்ந்தவாறு அறிந்தான் அப்படின்னு தான் பார்க்கணும். நான் தான் அது அப்படின்னு தன்னை உணர்ந்து கொண்டான், அவன் தான் பிரம்மஞானி பிரம்மனிஷ்டர். அப்ப அந்த நிலைக்கு மகான்கள் போறாங்க. அப்போ நம்ம இப்போ விவேகானந்தர் என்ன கடவுள் என்று ஒருவர் இருந்தால் காண வேண்டும் சொன்னாருன்னா, அவரையே நம்ம ஃபாலோ பண்ணா அவர் எப்படி பார்த்தாரு? அவர் தன்னை உணர்ந்து கொண்டார், நான் தான் இங்க இருப்பு, நான் தான் பிரம்மம் என்று தன்னை உணர்ந்து கொண்டார். அப்போ அவர் கடவுளாகிவிட்டார். அது மாதிரி நாமும் அவர் வழியில போய் நம்மை நாம் உணர்ந்து கொண்டால் நாமும் கடவுளாகலாம். இப்படிதான் மகான்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு சும்மா வெளியே இருக்கிற கடவுளை காட்டுறது, பாரு இந்த கோயிலுக்கு போந்தா இவர் தான் சிவன் கோயில், இங்க போயிட்டு வாங்க, அங்க போனா பெருமாள் இருக்காரு, அங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு வெளியே இருக்கிற கடவுளை காட்டிக்கிட்டு இருக்கிறவன்லாம் உண்மையான ஞானியா இருக்க முடியாது, அஜ்ஞானியா தான் இருக்கிறான். அவனை ஃபாலோ பண்றவன்லாம் அவனும் அஜ்ஞானியா தான் மாறி அதே வழியில போயிட்டு இருப்பான். அப்ப இப்ப நம்ம நடைமுறையில பார்க்கும்போது இங்க மெஜாரிட்டி என்ன இருக்கு, அஜ்ஞானிகள் கூட்டம் தான் அலை மோதுது. ஒவ்வொரு கோயில்லையும் அஜ்ஞானிகள் கூட்டம் அலை மோதுது. அதுல விசேஷ காலங்கள்ல சொல்ல வேண்டியதே இல்லை, நிக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்புறம் சீசன் கடவுள் வேற வந்துடுறாரு, கார்த்திகை மாசமான சபரிமலை தை மாசம் வரைக்கும் ஒரு கூட்டம், கார்த்திகை மார்கழி தை மாசம் வரைக்கும் ஒரு மூணு மாசம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் காபி ட்ரெஸ்க்கு வந்துடுவான், இல்லைன்னா எல்லாரும் வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலர் கருப்பு கலர் போட்டுவிட்டு சபரிமலைக்கு போறேன் மாலை போட்டிருக்கான்பா. அப்போ அது ஒரு சீசன் கடவுள் ஆயிடுது. அப்போ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏறி விழுந்துட்டு ஒரே இடத்துல போய் குவிவானுங்க, அப்புறம் அதுல எல்லாம் கூட்டத்தில் செத்தும் போவானுங்க. ஆனாலும் அது எதுக்காக போறோம்னு தெரியாது. அந்த போர்டில் முன்னாடி போட்டிருக்கிறதையும் படிக்க மாட்டான், அதே சபரிமலைக்கு தினமும் போவான். அங்கே மலையாளத்திலையும் போட்டிருக்கோம், சமஸ்கிருதத்திலையும் போட்டிருக்கோம். முன்னாடி போர்டில் என்ன போட்டிருக்கோம், தத்துவமசி, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மகா வாக்கிய உபதேசம். அதே சபரிமலையில் முன்னாடி போர்டில் கொட்டை எழுத்துல பித்தளையில் பொறிச்சிருப்பாங்க, மிகப்பெரிய விஷயமா அதை முன்னாடி செதுக்கி வச்சிருப்பாங்க மெட்டலில். அப்போ அதை பார்த்த உடனே நம்ம என்னடா இந்த வார்த்தை என்னமோ கோயில் முன்னாடி எழுதியிருக்க, எனக்கு தமிழ் தான் தெரியல, நீயாவது கொஞ்சம் படித்து சொல்ல அப்படின்னாவது எவனாவது கேட்கணுமல்ல, எவனும் கேட்கவும் மாட்டான். ஐயப்பனை மட்டும்தான் பார்க்கணுட்டு ஏறி விழுந்துட்டு அப்படி உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டு இருப்பாங்க, இப்படி தான் மேக்ஸிமம். அப்போ என்னன்னா ஆட்டு மந்தை கூட்டம் தான் இதெல்லாம். அதாவது மனிதனாக பிறந்தாலும் மிருகம் மாதிரியே வாழ்றது, அவன் போகிறான் நானும் போகிறேன், ஒரு ஆடு குறுக்கில் போய் ஆண்டில் அடிபடிச்சுன்னா எல்லா ஆடும் பின்னாடி போய் அடிபடும், இதெல்லாம் நம்ம நடைமுறையில் பார்க்குறோம். அதுதான் ஆட்டு மந்தைகள்ங்கிறது. இப்போ பழனிக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாத யாத்திரை போயிட்டு இருப்பான், அது அவன் போகிறான் நானும் போகிறேன்ட்டு எல்லாம் பாத யாத்திரை, அது ஒரு சீசன், அதுவும் ஒரு சீசன் தான், தைப்பூசம் இந்த மாதிரி ஒரு சீசன் வந்துடும், அப்போ எல்லாம் கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் அப்படி பிளாட்ஃபார்மில் படுத்து இறந்தும் போயிருக்காங்க, வண்டி லாரி ஏறிடுச்சு இப்போ கார் ஏறிடுச்சு அப்படின்னு செத்து போயிட்டாங்க நிறைய பேர் அப்படின்னு நமக்கு நியூஸ் எல்லாம் வரும். பேப்பரில் பார்த்தீங்கன்னா முருக பக்தர்கள் மீது லாரி ஏறியது, 10 பேர் இறந்து விட்டார்கள் அப்படின்னு போட்டிருப்பான். அப்போ ஏன் லாரி ஏறுதீவன் அங்கே போய் நடுரோட்டில் படுத்துட்டு இருந்தால் லாரி ஏறாமல் வேற எது ஏறும்? கொஞ்சமாவது ஒரு காமன் சென்ஸ் வேணுமல்ல. கடவுளை வந்து இப்படி நடந்தே வந்து தரிசனம் பண்ணணும்னு முருகப்பெருமான் கேட்டாரா? நீ என்னை தரிசிக்க வருவதாக இருந்தால் உன்னுடைய ஊர்லேருந்து நடந்தே வா, நான் உனக்கு அருள் தருகிறேன். நீ காரில் வந்தாலோ பஸ்ஸில் வந்தாலோ உனக்கு அருள் தரமாட்டேன் என்னைக்காவது முருகன் சொன்னாரா? அவர் பேசுறதே கிடையாது. இவங்களாம் ஒரு எவனோ ஒருத்தன் புருடா விட்டுருப்பான், நீ வந்து உனக்கு கஷ்டமெல்லாம் தீரணும்னா இங்கிருந்து நடந்தே போ, உனக்கு எல்லா நன்மையும் வரும் அப்படின்னு எவனா ஒருத்தன் புருடா விட்ட உடனே அவன் புருடாவை தான் ஏத்துக்குவான். அதை ஏத்துக்கிட்டு அப்படியே ஒரு கூட்டம் அப்படியே போயிட்டு இருக்குது இல்லையா. அதுல வந்து சாதாரணமா நடக்காம காவடி வேற எடுத்துட்டு ஒரு கூட்டம் போகும், அப்புறம் அளவு குத்திக்கிட்டு ஒரு கூட்டம், அப்புறம் பூ மிதிக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா வருத்திக்கிட்டு கடவுளை பாக்குறது. அப்படி கடவுள் கேட்பாரு, எந்த கடவுளாவது நீ என்னை சும்மா பார்க்க வரக்கூடாது, உன்னுடைய கன்னத்துல அளவு குத்திக்கிட்டு வா, அப்பதான் நான் உனக்கு அருள் புரிவேன். அதே மாதிரி என்னை டைரெக்டாக தரிசனம் பண்ணால் நான் இன்ட்ரெஸ்டாக இருக்க மாட்டேன், நீ வந்து டெய்லியை முன்னாடி பூ மிதிக்கிற மாதிரி ஒரு நெருப்பை போட்டு வச்சிருப்பேன், அதை மிதிச்சுக்கிட்டு வந்து என்ன பாரு, நான் உனக்கு அருள் புரிகிறேன் அப்படின்னு கடவுள் சொன்னாரா? எப்பவும் எந்த விஷயத்தையும் கடவுள் சொல்வது கிடையாது. அதாவது சில சாதகர்கள் தனக்கு சாதகமாக இந்த மாதிரி கடவுள் பக்தர்களை மாற்றிக்கொள்கிறார்கள், உருவாக்கி கொள்கிறார்கள். அது வந்து ஒரு திட்டமிட்ட சதி, அதில் தான் சிக்கிறது. அதாவது கடவுளை பற்றி தெரியாதவர்கள் எல்லாம் இப்படி தான் போய் ஒரு கூட்டத்தில் மாட்டிக்கிறது, கமர்சியல் ஆக்குவதற்காக இதெல்லாம் செய்கிறது. ஏன்னா ஏதாவது ஒரு சிறப்பு விழா அப்படின்னா ஒரு கூட்டம் கூடும், அந்த இடத்துல ஒரு வருமானம் பார்க்கலாம், அந்த இடத்துல யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணுமோ அவெல்லாம் வந்துடுவான். அப்போ என்னென்ன ப்ராடக்ட் அங்கே கொண்டு வந்து மார்க்கெட் பண்ண முடியும், அந்த இடத்துல ஜனங்கள் சேர்ந்தா தானே மார்க்கெட் பண்ண முடியும். அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு விசேஷம், ஏதாவது ஒரு விழா, ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறது மக்கள் இப்படியெல்லாம் அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. அது இந்த காலத்துலேயும் உண்டு, ஏன்னா அதெல்லாம் ஒரு வருமானத்துக்கு வழி பண்ணிக்கிற ஒருத்தர் இருப்பான், அவனை தெரிஞ்சுக்கிறவன் தான் புத்திசாலி, அவனை தெரிஞ்சுக்காதவன் இவன் இந்த மாதிரி இங்கிருந்து போய் சம்பாதிச்சதெல்லாம் விட்டுட்டு வருவான். எவ்வளோ பேர் இப்படி தான் விட்டுட்டு இருக்காங்க. அப்போ கடவுள் பேரில் இந்த மாதிரி காசு சம்பாதிக்க ஒரு கூட்டம் இருக்கதே இருக்கு, இன்றைக்கு இல்லை அன்ற காலத்துலேருந்தே இருக்கு. இதை ஏன் சொல்ல வேண்டியது இருக்கு இந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து வேறு ஒரு பொருளாக நீ அறியவே முடியாது. கடவுள் என்பதை நீ ஏதோ ஒரு இந்த கோயிலில் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், இந்த கல்லில் கடவுளை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி அது கடவுளாக இருந்தாலும் அது வந்து போகிற பொருளாக மாறும், வந்து போகிற பொருளாக இருந்தால் அது அழிந்தும் போயிடும். அப்போ அதை தான் இங்கே சாஸ்திரம் வந்து நிரூபிக்குது, இங்கே ரிஷிகள் அதை தான் சொல்கிறாங்க. அப்போ இங்கே வந்து இந்த ஸ்லோகத்தின்படி, அதாவது இந்த 26வது ஸ்லோகத்தினுடைய தியானம் என்ன அப்படின்னா, நீங்க அமைதியா கண்ணை மூடி உட்காந்து கடவுளை பற்றி சிந்தனை பண்ணும்போது எந்த ஒரு வடிவத்தையும் கொண்டு வந்துடக்கூடாது. தியானம்ங்கிற முறையில அது ஒரு உருவ வழிபாட்டுக்குள்ள கடவுள் வரக்கூடாது, அல்லது ஒளி வடிவத்துல கடவுள் வரக்கூடாது, எனக்குள்ள ஒரு ஒளி புள்ளி தோன்றுறது அப்படிங்கிற மாதிரி கடவுள் வரக்கூடாது, கடவுளை பற்றி எந்த ஒரு கற்பனையும் இருக்கக்கூடாது. எது இருக்கிறதோ அதை அமைதியாக கவனிப்பது மட்டும்தான் உண்மையான சாட்சி தியானம். அதாவது நான் இருக்கிறேனுங்கிற தன்னுணர்வுல என்னுடைய இருப்பினால் இங்க இருப்பது என்ன, தோன்றுவது என்ன, அது ஏன் தோன்றுகிறது, நான் இருப்பதினால் தோன்றுகிறது. அப்போ ஒரு எண்ணம் எழுந்திருக்கிறது, நான் இருப்பதினால் அந்த எண்ணம் எழுந்திருக்கிறது. ஒரு உருவம் தோன்றுகிறது, நான் இருப்பதினால் அந்த உருவம் தோன்றுகிறது. அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணோட்டத்துல நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறாக எதுவும் இல்லை, நீங்க இருப்பதினால் தான் நீங்க எல்லாம் இருக்கிறது. அப்ப உண்மையா இங்க வந்து நல்லது கெட்டதும் வெளியே இல்லை, உங்ககிட்ட தான் இருக்கு. அப்ப நீங்க வெளியிருக்கிறத ஒரு கடவுளா மாத்துறதும், வெளியிருக்கிறத ஒரு பேயா மாத்துறதும் உங்க கையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ உங்க வாழ்க்கையில வந்து சுபிட்சமும் அல்லது எப்ப பார்த்தாலும் வறுமையும் தொந்தரவும் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அவரவர்கள் தான் காரணம், வேற யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி மூட நம்பிக்கைகள்ல கடவுளுங்கிற மாதிரி ஒரு கருத்து ஆழமா விதைச்ச இதே சமுதாயம் பேய்ங்கிற ஒரு கருத்தையும் ஆழமா விதைச்சு வச்சிருக்கு. அப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா பேய் பிடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க உண்மையிலே பேயெல்லாம் பிடிக்கிறது இல்லை, மனநோயாளிகளாக மாறிடுறாங்க. அந்த மனநோய்க்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்காம ஏதோ பேய் வந்துருச்சு, அந்த பேயை ஓட்டுறேன்ட்டு சாமியார்களை வச்சுக்கிட்டு பேய் ஓட்டிகிட்டு இருக்கிற ஒரு கூட்டமும் இன்றைக்கு வரைக்கும் இருக்கு, அந்த காலத்தில் சொல்ல வேண்டியதே இல்லை. அதே மாதிரி சாமி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமும் இருக்கு, அது இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. அப்போ இதையெல்லாம் எப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள மூழ்கிறவன்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூடர்களும் படிப்பறிவு இல்லாதவர்களும் தான் அதிகமாக இருப்பாங்க. கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருக்கிறவன் ஒன்று கடவுளே இல்லைன்ட்டு போயிடுவான், வேற மாதிரி ஆங்கிளில் போயிடுவான், அவன் கடவுளை பற்றி கேரும் பண்ண மாட்டான், அவன் பேயும் இல்லை சாமியும் இல்லைன்னு ஒரே வார்த்தை சொல்லிடுவான். இவன் வந்து ஒரே அடியா மூடனா மாறி இதுதான் சாமி இதுதான் பேயின்னு ஒரு முட்டாள்தனமா சிக்கிக்குவான். இப்படி ஒரு ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஆனா இந்த ரெண்டு கேட்டகரியில கலந்துக்காம சுயமா ஒருத்த சுய புத்தியை யூஸ் பண்ணி சிந்திப்பான், இவன் ஒரு கூட்டம் இப்படி கடவுள் இருக்குங்கிறது, ஒரு கூட்டம் கடவுள் இல்லைங்கிறது, ஒன்னு பேய் இருக்குதுங்க ஒன்னு பேய் இல்லைங்கிறது, உண்மையிலே இது ரெண்டையுமே நான் பார்த்தது இல்லையே, கடவுள்னு ஒன்னு இருந்தா அதை பார்க்கணும் இல்லை, பேயின்னு ஒன்னு இருந்தா அதை நான் பார்க்கணும் இல்லை, அது எப்படி நடக்குது அப்படின்னு ஒருத்த சுயமா சிந்தனை பண்ணுவான், ஆராய்ச்சி பண்ணுவான். அப்படிப்பட்டவன் தான் தன்னை உணர்கிறான், அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த அத்தியாத்ம ஞானத்துக்குள்ளேயும் வராங்க. ஏன்னா இந்த பாதையெல்லாம் வந்து அறிவை தேடுறவங்களுக்கு தானே, ஆராய்ந்து பார்ப்பவர்களுக்கு தானே இதெல்லாம் தேவைப்படுது. ஒருத்தர் சொல்றத அப்படியே ஏத்துக்கிறவனுக்கு எதுவுமே தேவையில்லை இல்லையா. இப்ப இதான் கடவுள்னு ஒருத்தர் சொல்லிட்டா அவன் தான் கடவுள் கும்பிட்டுட்டு இருக்கான், காலகாலமா கும்பிட்டுட்டு இருக்கான், அவனுக்கு எந்த தேவையும் இல்லை, அவன் எதையும் சிந்திக்கவே மாட்டான். அப்படி இருக்கிறவங்க அப்படியே வாழ்ந்து உடம்பு விட்டுட்டு போறவங்க தான் நம்ம பாரம்பரியமா பார்த்துட்டு இருக்கோம். தாத்தா பாட்டி முப்பாட்டம் எல்லாம் வந்து இதான் கோயில் இதான் கடவுள் அப்படின்னு ஒரு இடத்த உருவாக்கி வச்சிருப்பாங்க. அங்க தினசரி போவாங்க கும்பிடுவாங்க வருவாங்க, அவங்க வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிடும். ஆனா அவங்க ஒரு நாளும் நான் யார், கடவுள் யார், இந்த உலகம் எது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. அப்படி இருக்கிறவங்க அப்படியே வாழ்ந்து முடிஞ்சிடுவாங்க, அவங்கள பத்தி இங்க பேச்சுக்கு இடம் இல்லை. ஆனா நம்மள மாதிரி இருக்கிறவங்க ஆராய்ந்து பார்க்கிற ஒரு அறிவு வெளிப்படுது இல்லையா, என்ன இவர் தான் கடவுளுங்கிறாங்க இது எப்படி கடவுளாக இருக்க முடியும், அப்புறம் அதுதான் பேய்ங்கிறாங்க அது எப்படி பேயா இருக்க முடியும், அப்ப கடவுள் பேயின்னா நம்ம அனுபவத்துக்கு வரணும் இல்ல, ஏன் எனக்கு மட்டும் அனுபவத்துக்கு வர மாட்டேங்குது, அவனுக்கு மட்டும் கடவுள் அனுபவத்துக்கு வருது, அவன் மட்டும் சாமி வந்து ஆடுறான், இவன் மட்டும் பேய் வந்து ஆடுறான், அப்ப இவனுக்கு பேய் எப்படி பிடிக்குது, அவனுக்கு கடவுள் எப்படி பிடிக்கிறாரு, என்னை மட்டும் ஏன் கடவுள் விரும்ப மாட்டேங்கிறாரு, என்னை மட்டும் பேய் ஏன் விரும்ப மாட்டேங்குது, என்னையும் பேய் வந்து பிடிக்கணும் இல்ல, என்னையும் கடவுள் வந்து பிடிக்கணும் இல்லன்ட்டு கேள்வி கேட்பான். அவனுக்கு தான் இதெல்லாம் தெரியும். ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி கேள்விகள் மூலமா ஆராய்ந்து ஆராய்ந்து தன்னை உணர்ந்த உத்தமனா மாறிடுவான். மற்றவன்லாம் அந்த இது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும், இது போல அது போல என்று ஆராய்ந்து கொண்டே இருப்பவர்களுக்கு தான் இங்க இவர் சொல்றாரு, இது போல அது போல என்று கடவுளை காட்டி கொடுக்க முடியாது, கடவுளை அவ்வாறு சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏனென்றால் எது இருக்கிறதோ அதுவே இருப்பு, அதுதான் ஆத்மாவின் உண்மையான ஸ்வரூபம் என்று தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியத்துல நிரூபணம் செய்கிறாங்க. அதுதான் இந்த 26வது ஸ்லோகம். இப்ப 27 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அச்சானாம் விசயத் வீத்ருக்கு பரோக்ஷ தாத்ரு உச்சதே விசையோ நாக்ச விசயக ஸ்வத்வான் நாசிய பரோக்ஷதா. இந்த வார்த்தை இது என்ன சொல்றாரு இந்த செயல் அப்படின்னா, மனித உடலில் கொடுக்கப்பட்ட இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, கண் காது போன்றவைகள் ஒரு தெரியும் பொருள் தான், அதாவது பிரத்யட்சம். பிரத்யட்சம்னா நேரடி அனுபவம். அதற்கு அப்பால் உள்ளவையெல்லாம் பரோட்சம். ஆத்மா வந்து அவ்வாறு இந்திரியங்களுக்கு உட்பட்ட ஒரு பரோட்சமா அல்லது பிரத்யட்சமா அப்படின்னா அப்படி எடுத்துக்க முடியாது. அது தன்னால் தானே இருப்பதால அது ஒருபோதும் பரோட்சம் ஆகாது, மேலும் அது ஒருபோதும் பிரத்யட்சம் ஆகாது அப்படிங்கிறது இந்த செயலினுடைய பொருள். அதாவது பிரத்யட்சம் பரோட்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்த பார்க்குறோம், பிரத்யட்சமாக பார்க்குறோம் அப்படின்னா என்ன, இப்போ நான் நெருப்புங்கிற ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன், நெருப்பை காட்டுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, உடனே ஒரு தீக்குச்சி எடுத்து பொருத்திடலாம், அல்லது ஒரு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு தீபத்தை காட்டி பாருங்க நெருப்பு அப்படின்னு நம்ம காட்டிடலாம். அப்போ நீங்கள் பிரத்யட்சமாக பார்த்துட்டீங்க, ஆ இது நெருப்பு தாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அப்புறம் ஒரு நாள் நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் மலை மேலே ஒரு புகை மண்டலம் போயிட்டே இருக்குது. இப்போ உங்களுக்கு புரியும் ஏன் அங்கே புகை போகுது, புகை போனால் அந்த இடத்துல கண்டிப்பாக நெருப்பு இருக்கணும், ஏன்னா நெருப்பு எரியறதுனால அந்த இடத்துல வந்து புகை போகுது. அப்போ நெருப்பு நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை, ஆனால் இங்கிருந்து புரிஞ்சுக்கிறீங்க. எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஏற்கனவே நெருப்பை பற்றிய ஒரு அனுபவம் உங்ககிட்ட இருக்குது, நெருப்பு இருந்தால் அதுலேருந்து புகை வரும், அப்போ அந்த புகையினால இங்கே வந்து நெருப்புனால வரக்கூடிய புகைங்கிறதுனால நான் இங்கிருந்தே கூட பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த இடத்துல போய் நான் நேரில் பார்க்கணும்ல, மலை மேலே ஏறி அந்த காட்டுக்குள்ளே போய் அந்த இடத்துல நெருப்பு எரிதா அப்படிங்கிறத நீங்கள் நிரூபணம் பண்ண வேண்டியதில்லை. இங்கே கீழே இருந்துக்கிட்டே நீங்கள் புகையை வச்சு அங்கே நெருப்பு இருக்குது அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணலாம். அப்போ இது எப்படி நடக்குதுன்னா, அந்த பிரத்யட்ச பிரமாணம் வந்து அந்த பரோட்ச ஞானத்தை உருவாக்குது. பரோட்ச ஞானம்னா என்ன, அனுபவ அறிவு. அதாவது இந்த விஷயத்த இப்படி நான் பார்க்குறேன், அதை வச்சு நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இது மாதிரி கடவுள் விஷயத்தில் இந்த பிரத்யட்சம் பரோட்சங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ கடவுளை நான் பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பார்த்தேன்னு ஒருத்தர் கேட்பான். சிவபெருமான் மாதிரி ஜடா முடி விட்டு வந்தார்னு ஒருத்தர் சொல்லுவான், ஒருத்தர் விஷ்ணு மாதிரி எனக்கு சங்கு சக்கரதாரியை முன்னாடி தோன்றுறாருன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவனை பொறுத்த வரைக்கும் அது பிரத்யட்ச தரிசனம், அப்படியே பகவானை முன்னாடி பிரத்யட்சமா தோன்றுனாரப்பா அப்படின்னு அவன் சொல்றான். அவனுக்கு மட்டும்தான் பிரத்யட்சம். ஆனா உங்களுக்கு எப்படின்னா பரோட்சம். ஏற்கனவே அவன் அவன் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள்ல இந்த சிவபெருமான் இப்படி இருப்பாருன்னு சொல்றத நம்ம கிட்ட வந்து சொல்றான், இதை நான் ஏற்கனவே போட்டோவிலேயே பார்த்துருக்கேன், இவன் சொல்லி நான் கேட்கணுங்கிறது இல்லை. அது மாதிரி விஷ்ணு வந்து சங்கு சக்கரதாரியா வராருன்னு இவன் சொல்றான், இதை நான் ஏற்கனவே போட்டோவில் பார்த்துருக்கேன் அல்லது கோயில் சிலையில பார்த்துருக்கேன். அப்போ இது எனக்கு ஒரு அனுபவ அறிவு தான், ஆனா இது எனக்கு அனுபவம் ஆகல. அவன் சொல்லிட்டு இருக்கிறான் பரோட்சமா பார்த்தேன்ட்டு, ஆனா எனக்கு பிரத்யட்சமா தெரியல, எனக்கு நேரடி அனுபவத்துக்கு வரல. அப்ப இந்த மாதிரி பிரத்யட்சம் பரோட்சம்ங்கிற விஷயத்துல உண்மையில் இந்த ஆத்மாவை அனுபவம் ஆக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த பிரத்யட்சம் பரோட்சம்ங்கிறது தனக்கு வேறாக இருக்கின்ற விஷயங்கள்ல தான் அது சாத்தியமாகும். இப்ப நெருப்பு எனக்கு வேறாக இருக்குது, அதனால நான் கீழே பார்த்தாலும் நெருப்புமே, மேல புகையை பார்த்தாலும் நெருப்புமே. ஆனா என்னையே நான் அனுபவம் ஆக்கிறதுக்கு எனக்கு இன்னொரு பிரமாணம் வேண்டாம் இல்லையா, அந்த அனுபவம் தான் இங்க அபரோக்ஷம். பரோட்சம் அபரோக்ஷம்னா என்னன்னா, அபரோக்ஷம் என்பது அடையத்தக்க விஷயம் அல்ல, அது நானே என்னுடைய சுயம் அது. அப்ப அப்படிப்பட்ட என்னுடைய இருப்பை இன்னொருத்த காட்டி கொடுக்க வேண்டியதில்லை, இன்னொரு விஷயத்துல நான் தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. ஆகவே நீங்க ஆத்மாவும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அதாவது கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பிரத்யட்சமா பார்த்துட்டேன் அல்லது பரோட்சமா அனுபவத்துல புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி டயலாக் பண்றதெல்லாம் இந்த ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் சாத்தியம் இல்லை. ஏனென்றால் அது ஒருபோதும் பரோட்சம் ஆகாதுங்கிறத இந்த ஸ்லோகத்துல நிரூபணம் பண்றாரு. அதை நம்ம நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆத்மா எனக்கு தெரியவில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணமோ, ஆத்மா எனக்கு தெரிந்து விட்டது என்ற ஒரு எண்ணமோ, இரண்டுமே மனதின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பிரத்யட்ச பரோட்ச ஞானங்கள் தான். அதை நம்ம ரெண்டு வகையா பிரித்து, இப்ப பிரத்யட்சமா கண் பார்க்கிறது அதனால் கடவுள் தெரிகிறார் அப்படின்னு ஒரு உருவத்தை பார்த்து நம்புறதும், அல்லது பரோட்சம் என்ற கேள்வி, நான் ஏற்கனவே கடவுளை பார்த்துருக்கிறேன் அது இப்படித்தான் இருப்பார், அந்த கெஸ்ட்ல நான் சொல்றேன் அவர் கண்டிப்பா ஜடாமுடியோடு வந்தாரா, அவர் சிவபெருமானத்தான் இருக்கும், சங்கு சக்கரதாரியா வந்தாரா, அவர் விஷ்ணுவா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி ஞானம். அந்த கேள்வி ஞானத்துல நாம வந்து பேசிக்கலாம், ஆனா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சா இல்லையா இல்லையா. அப்ப இந்த மாதிரி ஆத்மாவை நம்ம மற்றவன் சொல்றதை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவன் பார்த்துருக்கலாம், நமக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறத நம்மள மாதிரி விசாரித்து பார்க்கிற விவேகங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறது இங்க சொல்றாரு. ஏன்னா இது எல்லா மகான்களுமே தன்னுடைய வாழ்நாள்ல வாழ்க்கையில நிரூபிச்சு காட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே இதுக்கெல்லாம் உதாரணம் சொல்லியிருக்கேன். ரமண மகரிஷி கிட்ட வந்து ஒருத்தர், நான் வந்து ஸ்ரீகிருஷ்ணனோட தினசரி பேசுவேன் விளையாடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு, அதெல்லாம் மனதனுடைய பிறழ்வு, மனப்பிறழ்வு அப்படிலாம் ஸ்ரீகிருஷ்ணன் நேர்ல வந்து உங்ககிட்ட விளையாட முடியாது, விளையாடுனா அவரு அழிஞ்சு போயிடுவார் இல்லையா, அப்ப அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? நீ கிருஷ்ண பக்தனா மாறி ஓவரா கிருஷ்ணன் மேல சென்டிமெண்ட்ல அட்டாச் ஆயிட்டு கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிற அவர் இருக்கிற மாதிரி, அது ஒரு மனப்பிறழ்வுன்னு தான் சொல்லணுமே தவிர கடவுளும் கூட பேசிக்கிட்டு இருக்காருன்னு எப்படியப்பா சொல்ல முடியும்? அப்படிதானே பாண்டுரங்கன் விட்டலன் கதையெல்லாம், வடநாட்டுல வந்து பாண்டுரங்கனோட டெய்லி இவன் பேசுவான், அந்த சிலையில இருந்து கடவுள் வந்துருவாரு, இவன் டெய்லி அவர் கூட உட்காந்து பேசுவான், அவரோட தாயம் விளையாடுவான், அவன் பாட்டு அவன் பேசிக்கிட்டு இருப்பான். அப்ப தூரத்துல இருந்து பாக்குறவன் அவன் என்னமோ வளர்த்திட்டு இருக்கான். ஒரு கேட்டகரி என்ன சொல்லுவான், மென்டல், அது ஏதோ கத்திக்கிட்டு இருக்குன்னு ஒரு கேட்டகரி போவோம். இன்னொரு கேட்டகரி என்ன சொல்லும்னா, அவர் பாண்டுரங்கன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காருங்க விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அப்ப அவரவர்களுக்கு அது புரிஞ்சுட்டா அவங்க அப்படி எடுத்துக்குவாங்க. ஆனா உண்மையான புத்திசாலிகள் வந்து இந்த ரெண்டையுமே ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் ஏத்துக்க மாட்டாங்கன்னா, அவன் ஆக்சுவலா வந்து மனப்பிறவுனால்தான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறான். அவன் கடவுள்கிட்டயே பேசுறாங்கிறது பக்தன் நம்பலாம். கடவுள் பக்தர் இருக்கிறவ பாருங்க, எனக்கெல்லாம் கடவுள்கிட்ட பேசுற வாய்ப்பே கிடைக்கல, அவர் பாருங்க பாண்டுரங்கனோடவே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு, அது பாண்டுரங்க முன்னாடியே உட்காந்துருக்காரு அவரு முன்னாடியே. அப்ப எனக்கு ஏன் தெரிய மாட்டேங்கிறாரு, நீ இன்னும் பக்குவமால, நீ அவரை மாதிரி ஞானி ஆகணும், அவரை மாதிரி நீ வந்து பக்குவமாகணும், மனதளவுல புனிதம் ஆகணும், அப்பதான் உன் முன்னாடி பாண்டுரங்கன் தோன்றுவாரு. உனக்கு கண்ணுல பாண்டுரங்கன் காட்சி ஆக மாட்டேங்கிறாருன்னா நீ அருகதை இல்லாதவன், அதுக்கு அருகதை அற்றவன் நீ, ஆனால் அவர் அருகதை உள்ளவர் அப்படின்னு அவனை தூக்கி வைக்கிறாங்க இல்லையா. அப்படிதான் நிறைய பேர் வந்து மக்கள் அந்த காலத்துல தூக்கி வச்சாங்க. இது எல்லா சமுதாயத்திலையும் உண்டு, ஒருத்தர் தூக்கி கொண்டாடுறதும் ஒருத்தர் தூக்கி அந்த வேகத்துல கீழே போட்டு மிதிக்கிறதும் எல்லா காலத்திலையும் உண்டு. அப்ப இதெல்லாம் நாம உசாரா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நீங்க உண்மையான மகான்கள் ஞானிகள் வந்து அதை ஒருபோதும் விரும்ப மாட்டாங்க. நீ என்ன தூக்கவும் வேண்டாம், கீழே போட்டு மெதிக்கவும் வேண்டாம், நீ நீயா இரு, நான் நானா இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒதுங்கிக்குவாங்க. ஏடா அதான் புத்திசாலித்தனம். அப்ப அதனால இங்க விஷயம் என்ன அப்படின்னா, பரோட்சம் அப்புறம் பிரத்யட்சம் அப்படிங்கிறது ரெண்டுமே ஒன்று புலன்கள் அடிப்படையில் அறியப்படுவதாக இருக்கலாம், அல்லது ஏற்கனவே கேட்ட கேள்வி ஞானத்தினாலே அறியப்படுவதாக இருக்கலாம். ஆனால் இந்த இரண்டுமே நம்முடைய அனுபவத்துக்கு வரவில்லை. ஒருத்தர் சொல்றதை வச்சு நம்ம கேட்கிறோம், அல்லது நம்ம புலன்கள் வழியா ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அது இப்படி இருக்கும் அப்படின்னு தீர்மானிக்கிறோம். அது மாதிரி ஆத்மா இங்கு பிரத்யட்சம் பரோட்சம் என்று சொல்லவே முடியாது. ஏனென்றால் அது எப்போதும் அபரோட்சம். அபரோட்சம்னா என்ன? அது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது, அது அனுபவத்துக்கு உட்பட்டது, அது நேரடி அனுபவம். அந்த அனுபவம் யாருக்கு? அவரவர்களுக்கே நிகழணும். அப்படி நிகழ்ந்த பிறகு அது இன்னொருத்தருக்கு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? என்னுடைய உணர்வு பரிமாணத்தை நான் உங்களுக்கு எப்படி சொல்ல முடியுங்கிறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் கொடுத்தேன். எப்படி புரிய வச்சேன் அப்படின்னா, இப்ப நான் லட்டு ப்ரிப்பரேஷனை வேணா உங்களுக்கு நான் ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுக்கலாம். லட்டு ப்ரிப்பரேஷனை கடலை மாவு வாங்கிட்டு வாங்க, அதை ஃபர்ஸ்ட் சலடையில போட்டு சலிங்க, அப்படி நைஸா பவுடர் வரும், அப்படி இப்படி நான் பயங்கரமா கடலை மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அதுல வந்து எப்படி எண்ணெயில போட்டு பூந்தியா பொறிச்சு எடுக்கிறது, அந்த பூந்தியை எப்படி சக்கரை பாகுல ஊற வைக்கிறது, அதுக்கப்புறம் அதில் ஏலக்காய் பொடி போட்டு அப்புறம் அதை எடுத்து உரண்டை பிடிச்சி லட்டாக மாற்றி நெய் உரண்டை மாதிரி லட்டை பிரித்து எடுத்து அப்படி சாப்பிட்டீங்கன்னா அதான் லட்டு அப்படின்னு நான் ஒரு 1.5 மணி நேரம் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னு வச்சுங்க. நீங்களெல்லாம் கேட்குறீங்க லட்டு செய்வது எப்படின்ட்டு, எல்லாம் கேட்டீங்க, ஆனால் அனுபவம் ஆச்சா லட்டு உங்களுக்கு? லட்டு உங்களுக்கு அனுபவம் ஆகலை. ஏன்னா லட்டை பொறுத்த வரைக்கும் 1.5 மணி நேரம் கிளாஸில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதை நான் சாப்பிட்டுட்டு சூப்பருங்க, நெய் மணக்குது, என்ன ஒரு டேஸ்ட்டு, அற்புதம் அற்புதம்னு நான் சொல்கிறேன். நீங்க கேட்டு இருப்பீங்க, ஆனா உங்களுக்கு அனுபவம் ஆகல. அப்ப ஏன் இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் உங்க காதுக்கு புரியுது, மனசுக்கும் புரியுது, லட்டு அனுபவத்திலையும் பார்த்துட்டீங்க, கண்ணுலயே கூட நான் காட்டுறேன் லட்டை, கண்ணு முன்னாடி வந்திருக்கீங்க, நேர்லயே வந்திருக்கீங்க, கண்ணுலயே லட்டை காட்டுறேன். ஆனா அது நீங்க அனுபவம் ஆக்கணும்னா நீங்க அதை உணரணும் இல்ல? அப்ப அது சுவை உணர்வா அதை எடுத்து பிச்சு வாய்க்குள்ள போட்டு அப்படி சப்பி அந்த உமிழ் நீரோட கலந்து ருசிக்கும் போது ஆஹா அருமையா இருக்கு இனிப்பு, அதை பக்கத்துல கொண்டு போகும்போது மூக்குல ஒரு ஸ்மெல்லு, நெய் மனம், ஆஹா அருமையான நெய் வாசம் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ பண்ணிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்களே உணர்றது தான் உண்மையா இருக்குமே தவிர, நான் உணர்ந்ததை உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? நான் இனிப்பா இருக்குன்னு சொல்லலாம், நெய் மணக்குதுன்னு சொல்லலாம், ஆனா உங்களால கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல. அப்ப சிம்பிளா இந்த லட்டு மாதிரி கடவுள் வச்சுக்கிங்க, ஆத்மாவை வச்சுக்கிங்க. அது எப்படின்னா அந்த ஆத்மாவா நானே இருந்து கொண்டு அதை நான் வேறாக தேடுவதனால் எனக்கு அனுபவமாகவில்லை, அது எனக்குள்ள மிங்கிள் ஆச்சுன்னா அனுபவம் ஆகும், நான் தான் அதுன்னு எனக்குள்ள மிங்கிள் ஆகும். எப்படி மிங்கிள் ஆகும்? இப்ப அந்த லட்டு வெளியே இருக்கிற வரைக்கும் எனக்கு அனுபவம் ஆகலை, அந்த லட்டை எடுத்து எனக்குள்ள நான் வாய்க்குள்ள போட்ட உடனே எனக்குள்ள மிங்கிள் ஆயிடுச்சு, எனக்குள்ள சேர்ந்துருச்சு. அந்த சுவை உணர்வும் அந்த நெய் மனமும் எனக்குள்ள சேர்ந்து ஆனந்தத்தை உண்டு செய்து விட்டது. அப்ப இது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எனக்குள்ள நிகழ்றது தான் இங்க எக்ஸ்பீரியன்ஸ். வேறொருத்தருக்கு நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸை எடுத்து நான் பொருத்தி பார்த்தா எனக்கு அது புரியாது, என்னுடைய அனுபவமா மாறாதுங்கிறது தான் இந்த ஸ்லோகம். அப்ப பிரத்யட்சம் என்றும் சொல்ல முடியாது, பரோட்சம் என்றும் சொல்ல முடியாது. அது எப்பொழுதும் இருக்கின்ற அபரோட்சம், அது அனுபவ உண்மை, அதற்கு வேறு சான்றுகள் தேவையில்லை. அப்ப அனுபவ ஆதாரம் என்ன? நீ தான் பாது தத்துவமசி. அப்ப நீயே அது என்று உன்னுக்குள் நீ உணர்ந்து விட்டால் போதும், அது அபரோட்ச அனுபூதி அப்படின்னு உறுதி செய்யப்படும். ஏன்னா நேரடி அனுபவம், வேற எந்த அனுபூதியும் அதுல சாத்தியமே இல்லை. ஏன்னா நீங்க வேற என்ன வெளியிருந்து பார்த்து ஒரு நாளாவது அதை அனுபவப்படுத்தலாம் தேடுற வரைக்கும் பிடிக்கவே முடியாதுங்கிறது இந்த ஸ்லோகம் நிரூபணம் செய்து. மேலும் இந்த ஸ்லோகத்தினுடைய உபநிஷத வார்த்தைகளோட நம்ம பார்த்தோம்னா பிரதிபோத விதிதம் அப்படின்னு சாஸ்திரம் பேசும். பிரதிபோத விதிதம்னா என்னன்னா ஒவ்வொரு அறிவிலும் அது தெரிகிறது, ஒவ்வொரு புத்தியிலும் அது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ என் மனசா நாம் அணுத்தே கேன உபநிஷத்து சொல்லும். அதாவது மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம இது இது இன்னதுன்னு பார்த்து ஒரு விஷயங்களை மனம் ஏற்று வைத்து கொண்ட எண்ணத்தின் அடிப்படையில அந்த புத்தி வந்து அதை புற விஷயங்களாக பார்த்து புரிந்து வைத்து கொண்டிருக்கிற அடிப்படையில அனுபவம் ஆகாது, அது உணர்வின் அடிப்படையில அனுபவமாக வேண்டிய விஷயம். அதனால இங்க புலன்களுக்கோ மனசுக்கோ அப்பாற்பட்டது பிரம்மம். அதான மகான்கள் பேசுறாங்க, சாஸ்திரம் என்ன சொல்லும்னா பிரம்மம் கடவுள் இறைவன் ஆத்மா என்பது வந்து உன்னுடைய ஐந்து புலன்களுக்குள்ள அடங்காது, உன்னுடைய மனதிற்குள்ள அடங்காது. அப்ப அது எங்கதான் அடங்கும்? தன்னையே தான் உணரும் போது அடங்கும். நான் தான் அது அப்படிங்கிற அந்த தன்னுணர்வை தான் உணர்கின்ற நிலையில அது நான் தான் என்று புரியும் போது, அது தனக்கு வேறாக இன்னொன்று இல்லை என்ற நிலையில அதை சொல்லவும் முடியாது, அதுக்கு வார்த்தைகளும் இல்லை. அதான மகான்கள் அழகா சொல்லுவாங்க, கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர். கண்டவன் சொல்ல முடியாது, சொல்றவன் காண முடியாது. ஏன்னா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், மணி கணக்குல கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கடவுள் அப்படி இருப்பார் இப்படி இருப்பார்னு ஒருத்தன் நிறைய பேர் இப்ப வேதாந்த வகுப்பு எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, நேத்து கூட அதை சொன்னார் இல்ல, அவங்களெல்லாம் என்ன சொன்னாரு, மண் கட்டிகள்னு சொன்னார் இல்ல, மண்ணாங்கட்டின்னாரு. அதாவது கடவுளை பத்தி மணி கணக்குல பேசுவான், வேத சாஸ்திரங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான், ஆனா அவன் கடவுளை அனுபவம் ஆக்கியிருக்க மாட்டான். அப்ப அப்படிப்பட்டவர்கள் என்ன, வார்த்தையால் பேசுறவன் அனுபவம் ஆக்கல. சரி, ஒருத்தன் அனுபவம் ஆக்கிட்டான், அவன் பேச முடியாது, அதாவது அதை பற்றி சொல்ல முடியாது. மற்றபடி எதனால மகான்கள் இதை சொல்ல வராங்க, இப்ப சாஸ்திரம் இதை சொல்லிட்டு இருக்க, அப்ப எதனால இதை சொல்ல வருது, அதாவது இதை கூடகமா புரிய வைக்குது அவ்வளவுதான். இந்த மாதிரி பாடங்களை நீங்க எடுத்து படிக்க 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 உங்களுக்கு அதான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இதன் மூலமா உங்களுக்கு அறிவை கொடுக்குறோன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நீங்க எப்படிலாம் தவறா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த அஞ்ஞானத்தை நீக்கிறோம், அவ்வளவுதான். சாஸ்திரம் செய்யற வேலை என்னன்னா உங்களுக்கு கடவுளை காட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு அறிவை கொடுக்க மாட்டேங்குது, அப்படிலாம் கொடுக்கவும் இல்லை. அப்படி கொடுத்துட்டா அந்த ஞானத்தை வாங்கிட்டா நீங்க ஏற்கனவே படிச்ச பிசிக்ஸ் மாதிரியோ கெமிஸ்ட்ரி மாதிரியோ போய் லாக் ஆயிடுவீங்க. அப்ப இந்த மாதிரி லாக் ஆறவங்க தான் இந்த இருமைகள், துவைதில இருக்கக்கூடிய துவைதிகள். துவைதிகள் எல்லாம் அப்படிதான் லாக் ஆறாங்க. எப்படி லாக் ஆறாங்கன்னா, இப்ப நம்முடைய சனாதன தர்மத்துடைய ரிஷிகள் வந்து இது வந்து சொல்லி புரிய வைக்கிற பாடம் இல்லை, உன்னுடைய அஜ்ஞானத்தை நீக்கிற பாடம்னு சொல்லிட்டு இந்த அத்வைத வேதாந்தத்தை கொடுத்தாங்க. ஆனா இடையில வந்த சில ரிஷிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா துவைதிகளா மாறி அவங்க வந்து கடவுள் இப்படி இருக்கிறார் அப்படி இருக்காருன்ட்டு அதுக்கு ஒரு சாஸ்திரத்தை உருவாக்குறாங்க. அப்ப அந்த சாஸ்திரத்தை படிச்சுக்கிட்டு இருக்கவன் அதை உபாசனை பண்றான், அதுக்கான வேள்விகள் செய்யறான், யாகங்கள் ஜபதபங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கலந்துக்கிறான். ஆனா இப்படியெல்லாம் அவன் பண்ணி அந்த மாதிரி ஒரு வழிபாடுகள்ல அந்த மாதிரி ஒரு பயிற்சியில ஒரு முயற்சியில அவன் அந்த மாதிரி அடைய முடியுமான்னா எப்படி அடைய முடியும், அது முடியாது. ஆனா ஏன் அந்த ரிஷிகள் அதை உருவாக்கினார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது காலத்தின் நிமித்தம் தேவைப்பட்டதாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னா மன தூய்மை இல்லாத மனிதனுக்கு வந்து இந்த விஷயத்தை சொல்லி புரிய வைக்க முடியாது இல்லையா. அஜ்ஞானத்தை நீக்கிறதுக்கு வந்து அவன் கேட்டாதான் அஜ்ஞானத்தை நீக்க முடியும். அவன் காது கொடுத்தே கேட்க தயாரா இல்லைங்கிறவங்ககிட்ட போய் நீங்க என்ன விஷயத்த அவன் ப்ரூவ் பண்றாங்கிறது எப்படி புரிய வைப்பீங்க? இதுக்கு என்ன நான் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் உங்களுக்கு புரியுற மாதிரி அப்படின்னா, இப்ப ஒரு திருடன் வந்து திருடிக்கிட்டே இருக்கணும், கொலை பண்ணிக்கிட்டே இருக்கிறான், கொள்ளை அடிச்சுட்டே இருக்கிறான்னு வச்சுக்கங்களேன். ஒரு கொலகாரன் கொள்ளைக்காரன், அவருடைய வாழ்க்கையே வந்து கொலை கொள்ளை. அவன் தினசரி கொலை கொள்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவன் கிட்ட போய் நீ பண்றது கொலை, நீ பண்றது கொள்ளை, இது தப்பு அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? அவன் பக்கத்துல போனாலே பயம், கொத்திடுவான். அவன் பக்கத்துல போகவே முடியாது, பயங்கரமான முரட்டை, முரட்டு ரவுடி. அவன் பக்கத்துல நீங்க போனீங்கன்னா உடனே உங்க காலரை பிடிச்சி உங்க கையில என்னென்ன இருக்கோ அத்தனையும் பிடுங்கிட்டு உங்களை எட்டி உதச்சி அனுப்பிச்சிருவான். அப்படிப்பட்ட ஒரு ரவுடின்னு வச்சுக்கோங்க. அவன் பக்கத்துலயே போக முடியாதவங்கிட்ட போய் நீ பண்றது கொலை கொல்லை நீங்க வாயை திறந்து சொன்னா அவன் கேட்கவே மாட்டான். அப்ப அப்படிப்பட்டவனுக்கு நீங்க எப்படி புரிய வைப்பீங்க? புரிய வைக்கவே முடியாது. அவன் தப்பு பண்றான், நான் சொல்ற கான்செப்டை புரிஞ்சுக்கணும், அவன் செய்வதை தவறு என்று அவனுக்கு நீங்கள் உணர வைக்க முடியாது, ஒரு காலத்திலும் உணர வைக்க முடியாது. ஏன்னா அவன் அப்படிப்பட்டவன். அப்ப அவன் தான் உணரணும், தான் செய்த தவறை தானே உணர்ந்தால் மட்டுமே அந்த தவறை அவன் திருத்தி கொள்ள முடியும். இல்லாவிட்டால் அவன் தவறை அவன் திருத்தி கொள்ள முடியாது. அப்ப இங்க யாருக்கு உண்மையிலேயே உபதேசம்? கேட்கிறவனுக்கு தான் சொல்ல முடியும். காது கொடுத்து கேட்காதவங்கிட்ட போய் இதை சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அப்ப இதான் சாஸ்திரம் சொல்லுது. அதாவது ஒருத்தன் கண்டுட்டான்னா அவன் வந்து அதை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்படி எக்ஸ்பிளைன் பண்றான்னா அவன் நிச்சயமா அதை பத்தி தெரிஞ்சுக்கல. அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏன் வேத சாஸ்திரம் வேதத்தை கொடுத்து மக்களுக்கு உபதேசிக்குது அப்படின்னா, தேடுறவனுக்கு அவனுடைய அஞ்ஞானத்தை போக்குவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு ஊடகம், ஒரு வழிகாட்டி, இது அவ்வளவுதான். இந்த சாஸ்திரம் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா நமக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்கும். ரோட்ல போயிட்டு இருக்கும்போது இந்த ரோடு சேலம் போகும், இந்த ரோடு சென்னை போகும் நமக்கு தெரியும். ஆனா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வருது, ரெண்டு ரோடு டைவர்ஷன் ஆகுது, இதுல இந்த பக்கம் போனா சென்னையா, இந்த பக்கம் போனா சென்னையா, நான் தவறு இந்த பக்கம் போயிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு சேலம் வந்துட்டா ஆப்போசிட் ஆயிடுமே, நான் போறது சென்னை அல்லவா அப்படின்னு ஒரு குழப்பம் வரும்போது அந்த இடத்துல ஒரு வழிகாட்டி வச்சிருப்பாங்க. அந்த போர்டில் போட்டிருப்பான், இந்த பக்கம் போங்க இதான் சென்னை அப்படின்னு போட்டிருக்கிறதுனால நீங்க அந்த டைரக்ஷன்ல போய்க்கலாம் ஈஸியா. இல்லைன்னா அந்த இடத்துல குழம்பி நின்றுடுவீங்க இல்லையா. அப்போ உங்களுடைய பயணப்பாதையில குழப்பம் வரக்கூடாது என்பதற்கு எப்படி ஒரு வழிகாட்டி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறதோ, அது போல உண்மையாக தேடுகின்ற சாதகனுக்கான ஒரு வழிகாட்டி இந்த சாஸ்திரம், இந்த அத்வைத வேதாந்தம். அப்ப இந்த உண்மையா தேடுகின்ற இந்த வழிகாட்டியை பிடிச்சிட்டான்னா அவன் சரியான பாத்துல போலாம், தடம் மாதிரி போக வேண்டியதில்லை. நீங்க வந்து இப்படி போனா அந்த இலக்கை அடைய முடியுமா, அப்படி போனா அந்த இலக்கை அடைய முடியுமான்னு கன்ஃபியூஷன்ல இருந்தீங்க. உங்களுக்கு என்ன, கடவுளை பார்க்கணும், கடவுளை தேடிங்கிற பயணத்துல நீங்க கிளம்புறீங்க. கடவுளை தேடிங்கிற ஒரு பயணம் உங்களுக்கு. அப்ப நான் கடவுளை காண வேண்டும், அப்ப அந்த கடவுள் இருக்கிற இடம் எங்க, எந்த ஊர்ல இருக்காரு அப்படின்னு நீங்க புறப்பட்டு போகும்போது உங்களுக்கு கரெக்டான வழிகாட்டி கிடைச்சிட்டா அந்த கடவுளே நீதாங்கிறத அந்த வழிகாட்டி காட்டி கொடுத்துருவாரு. ராங் ரூட்ல போயிட்டீங்கன்னா நீங்க கடவுளை தேடி போயிட்டே இருக்கலாம், ஆனா அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியாது. அப்படிதானே நடக்கும். இப்ப நீங்க சென்னை போறது போல சேலம் ரூட்ல போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஒரு நாளும் சென்னை போய் சேர முடியாது, சேலம் தான் போயிட்டு இருப்பீங்க. அப்போ இப்படிதான் இப்போ துவைதிகள் பண்ற வேலை. துவைதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீதான் கடவுள் என்பதை காட்டி கொடுக்காம டைரக்ஷன் மாத்தி விட்டுறதுனால நம்ம வெளி விவகாரங்களை சிக்கிக்கிட்டே இப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். எதையோ தேடுறோம், எதையோ பிடிக்கிறோம், அதை அடைஞ்சிட்டா ஆன்மீகங்கிறோம். அப்புறம் இந்த பயிற்சி பண்ணா, இந்த முயற்சி பண்ணா நம்ம கடவுள்கிட்ட நெருங்கிட்டோங்கிறோம், இப்படியே வாழ்க்கையை ஓட்டுறோம். ஆனா அவன் சொல்லி கொடுக்குற பயிற்சி முயற்சி அதனால என்ன நடக்குது, யாருக்கு ஆதாயம், யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா அதை சொல்லி கொடுக்குறவனுக்கு தான் ஆதாயம், அதை கடைபிடிக்கிறவன் பூரா காசை இழந்துக்கிட்டு தான் இருப்பான். நீங்க எப்படி வேணா பாருங்களேன், இப்ப நீங்க கோயிலுக்கே போனாலும் கோயில போய் நீங்க காசு செலவு பண்றீங்களா, கோயில் இருக்கிற கடவுள் உங்களுக்கு காசு கொடுக்குறாரா? நீங்க திருப்பதி போறீங்க, திருப்பதி போன உடனே திருப்பதியில நீங்க உண்டியல்ல பணம் போடுறீங்களா, இல்ல உண்டியல்ல இருக்கிற பணத்தை எடுத்து உங்களுக்கு கொடுக்குறாங்களா? நீங்களே கேள்வி கேட்டுக்குங்க. அப்ப உண்டியல்ல போய் நீங்க தான் பணம் போடுறீங்க, உங்களுக்கு காமன் சென்ஸ் வேணும் இல்ல? எல்லாம் அருளுகின்ற கடவுளுக்கு நான் பணம் கொடுக்கறதா? என்னப்பா எல்லை இல்லாத பரமாத்மா அங்க உட்கார்ந்துருக்காரு திருப்பதியில, நான் போன உடனே கையை அப்படி காட்டி உண்டா உனக்கு ஒரு 10 கோடி அப்படியே அங்கிருந்து பாஸ் பண்றதை விட்டுட்டு எங்கிருந்து 10 கோடி உண்டியல்ல வாங்கிக்கிறாரு, அப்ப இவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்னு ஒரு கேள்வி எழுந்தா நீங்க திருப்பதி போவீங்களா? போக மாட்டீங்க. அப்ப என்னன்னா பகுத்தறிவு இல்லாதது. அந்த 10 கோடி உண்மையிலேயே அந்த திருப்பதி வாங்கிக்கிறாரா? அவர் அங்கே கல்லு மாதிரி அப்படியே நிப்பாரு, ஆனா அந்த 10 கோடி அங்க எப்படி சர்க்குலேட் ஆகுதுங்கிறத நீங்க அந்த திருப்பதி தேவஸ்தானத்துக்கிட்ட போய் கேளுங்க, சொல்லுவாங்க. அப்ப அதனால கேட்டு சொல்ல வர, இதெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நான். ஏன் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா, புரிதலுக்காக, விழிப்புணர்வு கொடுக்குறோம். நம்ம வந்து பாடம் எடுக்கிறதே எதுக்குன்னா விழிப்புணர்வுக்கு தானே. ஏன்னா நீ தேடும் பொருள் எதுவோ அது நீயே, ஆனால் நீ வெளியே தேடிக்கிட்டு இருக்கிற, ஒரு நாளும் நீ அடைய முடியாது. அப்ப அடையணும்னு நினைக்கிறது அற்ப விஷயங்கள், அதுல போய் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கியப்பா, அது நீ என்னைக்குமே அச்சீவ் பண்ண மாட்டேன், அப்ப அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ண மாட்டேன். நீ பார்த்து மாதிரி போயிட்டு இருக்கிற, புரிஞ்சிக்கோ, டைரக்ஷன் மாறு, ரிவர்ஸ் வா, சேலம் ரூட்ல போகாத, நீ விரும்புனது சென்னை, அப்ப ரிவர்ஸ் வந்து சென்னை போற வழியை பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்ல, வழிகாட்டி வேணும் இல்லையா? அந்த வழிகாட்டி தாங்க இங்க சாஸ்திரமும் சத்குருவும். அப்படிதான் வராங்க இவங்கெல்லாம். அப்ப இங்க அத்வைதத்தினுடைய உச்ச நிலை இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, ஆத்மா என்பது தேட வேண்டிய பொருள் கிடையாது, அது நானே என்று உணர வேண்டிய ஒரு விஷயம். ஆகவே அது நானே என்று ஒருவன் உணர்ந்தால் அதற்கு பெயரு அபரோக்ஷ அனுபூதி. உணராமல் வெளியே தேடிக்கொண்டிருந்தால் அது பரோட்ச ஞானம். அப்ப பரோட்ச ஞானமா அபரோட்ச அனுபூதி வேணுமா? அபரோட்ச அனுபூதி வேணும்னா நம்மையே நாம் உணர வேண்டும். அப்ப உணர்வதற்கான வழியை யார் காட்டுகிறார்களோ அவர்களை நாட வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். லட்டு யார் கொடுக்குறானோ அவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டா தான் லட்டு டேஸ்ட் தெரியும். லட்டு டிஸ்பிளேல வச்சுக்கிட்டு இதான் லட்டு லட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிற மூலமா நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா வாயிலிருந்து ஜொல்லு ஊறிக்கிட்டு இருக்கும், ஒரு நாளும் லட்டு சாப்பிட முடியாது. அப்ப லட்டு கொடுக்குறவங்கிட்ட போய் வாங்கி சாப்பிடுங்க, டேஸ்ட் வந்துடும், டேஸ்ட் தெரிஞ்சிடும். ஆனா கொடுக்காம ஷோகஸ்ல வச்சுக்கிட்டு வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட போய் லட்டை கொடுங்கன்னா அவன் கொடுக்க போறதே கிடையாது. அவன் தான் கடவுள் வச்சு காசு பண்ணிக்கிட்டு இருக்கான்ல. நான் ஒரு கூடகமா பேசிக்கிட்டு இருக்கிறான், லட்டை காட்டிக்கிட்டு இருக்கிறவன் ஆசை காட்டிக்கிட்டு இருக்கிறான், ஒரு நாளும் லட்டு சாப்பிட கொடுக்க மாட்டான். அது மாதிரி கடவுளை காட்டுறவன் ஆசை காட்டிக்கிட்டு இருக்கிறான், ஒரு நாளும் கடவுளை காட்டி கொடுக்க மாட்டான். போத்த கம்பாரிசன் பண்ணிக்கணும். நான் ஏதோ ஒரு நாஸ்திக மாதிரி பேசுறேன்னு நினைக்க கூடாது, உண்மையே ஆஸ்திகத்தான் பேசிக்கிட்டு இருக்க. ஆஸ்திகம் இப்படிதான் ட்ராக், அதை நாஸ்திகமா மாத்தி வச்சது காரணம் என்ன? இந்த மாதிரி இடையில வந்து சில இடைத்தரகர்களால் இப்படி மாற்றப்பட்டது. அப்ப அதை நாம புரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம எதை நோக்கி போகணுங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். அதுக்கு தான் நமக்கு சுய அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு, அதுதான் பகுத்தறிவின் பேரு. அதை வச்சு நல்லது கெட்டதை விசாரித்து பார்த்து விவேகத்தினால விழித்து கொண்டு தன்னிருப்பை தான் உணர்ந்து விட்டால் அவன் தெய்வீகத்தன்மையை அடைகிறான், அவன் தான் உண்மையில் ஆத்மா பிரம்மம் அப்படின்னு இங்க சாஸ்திரம் புரிய வைக்குது. அது இந்திரியங்களுக்கான விஷயம் அல்ல, அது நேரடியாக வெளியே பார்த்து இப்படி இந்த உருவத்துல பார்த்து அந்த உருவத்துல பார்த்துனா அடையக்கூடிய விஷயம் அல்ல, அது நம்முள் உணர வேண்டிய அபரோக்ஷ அனுபூதி அப்படின்னு இங்க சாஸ்திரம் பேசும். இந்த அபரோக்ஷ அனுபூதி வந்து ஆதிசங்கரர் எழுதியிருக்காரு, இந்த நூல் வந்து இருக்கு. அபரோக்ஷ அனுபூதி நம்ம கிட்ட PDF ஃபைல் இருக்கும், முடிஞ்சா டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்க. புட்டு புட்டு வைப்பாரு, ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அருமையான விளக்கம், அதை படிக்க படிக்க நமக்கு நிறைய புரியும். இப்படிதான் நம்ம தயார்படுத்த முடியும், வேற எப்படி தயார்படுத்துறது? அப்ப இந்த ஸ்லோகம் வந்து இப்படி நிறைவாகுது. இப்ப நம்ம இன்றைக்கு இந்த 27வது ஸ்லோகத்தோட இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். ஓம் தத்சத்.